From the Conference Center at Temple Square in Salt Lake City,
அதிகாரிகள் மற்றும் பொது அலுவலகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட செய்தியாளர்களுடன் சால்ட் லேக் சிட்டியின் ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்காலத்து பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 183rd வருடாந்திர பொது மாநாடு. இக்கூட்டத்துக்கான இசை மார்மன் ராபனாக்கள் சேர்ந்து இசைக்குழுவால் வழங்கப்படும். இது பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையின் 183rd வருடாந்திர பொது மாநாடு ஆகும். இது பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையின் 183rd வருடாந்திர பொது மாநாட்டின் ஒளிபரப்பு ஆகும். செய்தியாளர்கள் சபையின் பொது அதிகாரிகளுக்கும் பொது அலுவலர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இசை மார்பன் டாபர்னாக்கள் சேர்ந்த இசைக்குழுவால் நடத்தப்பட்டது.
President Henry B. Eyring, First Counselor in the First Presidency of the Church, will conduct this session.
Brothers and sisters, we welcome you to the fourth session of the 100.
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 183rd வருடாந்தார பொது மாநாட்டு 4th கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய தலைவர் தாமஸ் மான்சன் என்னை இக்கூட்டத்தை நடத்துமாறு கேட்கொள்கிறார். இந்த நிகழ்வுகளில் உலகம் முழுவதிலும் இருக்கும் வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கோள் ஒளிபரப்பு மூலம் பங்கேற்ற உங்கள் எங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கின்றோம். இக்காலையில் இங்கிருக்கிற பொது அதிகாரிகளையும் பொது ஆளுநர்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். இந்த கூட்டத்தின் இசை மார்க் வில்பர்க் வழிநடத்தலின் கீழ் ஆண்ட்ரூ ஆன்ஸ்பர்க் கீழே கிறிஸ்துவனிடம் வாசிக்க டாபர்னாக்கள் சேர்ந்து குழு வழங்கப்படும். சேர்ந்திசை குழு இக்கூட்டத்தை கோ ஃபோர்த் வித் பாடி தொடங்கினார்கள். இப்போது லெட் ஜாயின் இன் அவர் பியூட்டி ரைஸ் பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். பின்பு ஆரம்ப ஜெபோ மூப்பர் ஸ்டீவன் ஸ்னோ ஏறெடுக்கப்படும்.
Our Father in heaven,
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த கால நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாநாட்டுக்கு வந்திருப்பதற்காக எங்களுக்கு ஒரு மிக சலாக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் இதில் மகிமை பற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
in some small way to improve our lives as a result of what we learn.
நாங்கள் இங்கே சின்ன காரியங்களை கற்று ஒரு சின்ன விலை வழியில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
And strive to do better in our lives.
எங்களோடு குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய முன்னேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
I might bless them as they do so today.
இங்கே பேசுகிற ஒருவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அது எங்களுடைய ஜெபம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென்.
We will now be pleased to hear from President Dieter F. Uchtdorf, second counselor in the first presidency. The choir will then sing Come follow me.
இப்போது நாம் பிரதான தலைமையில் இரண்டாவது ஆலோசக தலைவர் டியேட்டர் எஃப் உட்கா பேச கேட்க மகிழ்வோம். பின்பு சேர்ந்திசைக்குழு கம் ஃபாலோ மீ என்று பாடுவார்கள். பாடலுக்கு பின் பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் நீல் ஆண்டர்சன் பேச நம்ம கேட்போம்.
I have a cherished painting in my office.
என்னிடம் ஒரு அழகான ஓவியம் இருந்தது. தெளிந்த சிந்தனைக்கு நுழைவு வாசல் என்பது அதன் தலைப்பு. என்னுடைய நண்பர்களில் ஒருவரால் அது வரையப்பட்டிருந்தது. டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் முதல் புனைய தலைவராயிருந்த டானிஷ் ஓவியரான அவர் பெயர் ஹோகான் பெந்தின். ஒரு இருட்டான அறையின் ஒரு திறந்த கதவின் வழியாக ஒளி பிரகாசிக்கிறதை அந்த ஓவியம் காட்டுகிறது. கதவின் வழியாக வருகிற ஒளி அறை முழுவதையும் ஒளியேற்றவில்லை. கதவுக்கு முன்னால் உள்ள பகுதியை மட்டுமே என்பதை காண வியப்பாய் இருக்கிறது. இந்த ஓவியத்தில் உள்ள இருளும் ஒளியும் வாழ்க்கைக்கு ஒரு ஊமையாய் இருக்கிறது. சில சமயங்களில் இருளால் சூழப்பட்ட பிறகு உணர்கிற நமக்கு மாம்ச நிலையில் இது ஒரு பாகம். நமக்கு அன்பான ஒருவரை நாம் இழந்திருக்கலாம். ஒரு குழந்தை வழி தவறியிருக்கலாம். ஒரு கொடுமையான வியாதி நமக்கு இருப்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். வேலையில்லா பிரச்சனையில் நாம் சிக்கியிருக்கலாம். சந்தேகங்களாலும் பயங்களாலும் நாம் பாராட்டப்பட்டிருக்கலாம். அல்லது தனிமையில் அல்லது அன்பு செலுத்தப்படாதவர்களாக நாம் உணரலாம். ஆனால் நமது தற்போதைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் தொலைந்து போனவர்களாக உணர்ந்தாலும் அவரது ஒளியை தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். நமக்கு முன்னால் உள்ள வழியை பிரகாசிக்க செய்து இருட்டில் நமக்கு வழியை காட்ட அவர் வாக்களிக்கிறார். இருள் நிறைந்த ஒரு அறையில் வளர்ந்து வந்த ஒரு பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜேன் என நான் அவளை அழைப்பேன். ஜேனுக்கு 3 வயது போதிலிருந்து அவள் மீண்டும் மீண்டும் அடிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டாள். அவள் பயமுறுத்தப்பட்டு கேலி செய்யப்பட்டாள். அடுத்த நாள் வரை பிழைத்திருப்போமா என தெரியாதவளாக ஒவ்வொரு நாள் காலையிலும் அவள் எழுந்தாள். அவளை பாதுகாக்க வேண்டியவர்களே அவளை சித்திரவதை செய்து நிந்தனையை தொடர விட்டார்கள். அவளையே பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு கவலைப்படுவதை நிறுத்த ஜேன் கற்றுக்கொண்டாள். காப்பாற்றப்படும் நம்பிக்கையை அவள் இழந்து அவளின் கொடூரமான நிலைமைக்கு அவள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டாள். அவளுடைய உலகத்தின் ஒளி இல்லாததால் இருளுக்கு அவள் பணிந்து கொண்டாள். தீமையோடு தொடர்ந்த மற்றும் மன இறக்கமில்லாத தொடர்புடனே மற்றும் வருகிற ஒரு மரத்து போன உணர்வுடன் எந்த நேரத்திலும் அவளது முடிவு வரலாம் என்ற உண்மையை அவள் ஏற்றுக்கொண்டாள். பின்னர் அவளுடைய 18வது வயதில் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையை ஜேன் கண்டுபிடித்தாள். மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அவளது இருதயத்தை ஊடுருவி சென்று ஞானஸ்தானம் பெற கொடுக்கப்பட்ட அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். முதன்முறையாக ஒளி அவளுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து அவளுக்கு முன்பாக ஒரு பிரகாசமான பாதையை அவள் கண்டாள். அவளுடைய உலகத்தின் இருளை அவள் விட்டுவிட்டு அவளது நிந்தனையிலிருந்து தொலைதூரத்தில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர அவள் தீர்மானித்தாள். கடைசியாக இருள் மற்றும் கொடுமையின் ஒரு சூழலிலிருந்து விடுதலை பெற்றதாக அவள் உணர்ந்து இரட்சகரின் இனிமையான சமாதானத்தையும் அற்புதமான குணப்படுத்துதலையும் அனுபவிக்க சுதந்திரத்தை உணர்ந்தாள். ஆயினும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவளது நிந்தனை முடிந்த பின்பு அவளுடைய இளமையின் பயங்கரமான நிகழ்ச்சிகளால் ஜேன் மிகவும் துன்பப்பட்டாள். சுவிசேஷத்தில் அவள் கண்டுபிடித்த அற்புதமான ஒளியை அளிக்க பெருந்துயரமும் கோபமும் பயமுறுத்தியது. அவளை ஆக்கிரமிக்க இந்த இருளை அவள் அனுமதித்தால் அவளை அழிப்பவன் இறுதியாக வெற்றியை அடைவான் என அவள் கண்டுபிடித்தாள். ஆலோசனையும் மருத்துவ உதவியும் அவள் நாடி இருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதுமே குணப்படுத்துதலுக்கு அவளுக்கு சிறந்த பாதை என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் அங்கேயே தங்கியிருக்கவில்லை. ஏனெனில் ஒளியும் இருக்கிறது என்பது இப்பொழுது அவளுக்கு தெரிந்து அதில் தங்கியிருக்க அவள் தீர்மானித்தாள். அவளுடைய கடந்த இருளுக்கு ஒப்பு கொடுத்து பழிவாங்குகிறாளாகவும் வெறுப்பு நிறைந்தவளாகவும் வன்முறையானவளாகவும் ஜேன் எளிதாக மாறியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. கோபத்தில், காயத்தில் அல்லது ஏற்றுக்கொள்ளாமையில் சவுக்கால் அடிப்பதால் இருள் பரவ வரும் சோதனையை அவள் தடுத்தாள். பதிலாக தேவனின் உதவியுடன் அவள் குணமாக்கப்படலாம் என்ற நம்பிக்கையை அவள் உறுதியோடு பிடித்து கொண்டாள். ஒளியை பிரகாசிக்க செய்யவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அவளது வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் அவள் தேர்ந்தெடுத்தாள். கடந்ததை பின்னுக்கு விட்டுவிட்டு ஒரு மகிமையான வருங்காலத்திற்குள் காலடி எடுத்து வைக்க இந்த தீர்மானம் அவளுக்கு இயலும்படி செய்தது. அவள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையாகி 10 ஆண்டுகளுக்கு பின் இன்று அவள் தகுதியானவள் என்றும் அவர்கள் முக்கியமானவர்கள் என்றும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்து அவளது அன்பு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் வாழ்க்கையில் செல்வாக்கடைந்தது. பலவீனமான பாதிக்கப்பட்ட ஊக்கமிழந்தவர்களுக்கு களைப்படையாத பாதுகாவலாளியாக அவள் மாறினாள். அவளை சுற்றி இருக்க ஒவ்வொருவரையும் அவள் வளர்க்கிறாள், பலப்படுத்துகிறாள், உற்சாகம் ஓட்டுகிறாள். இருளிலிருந்து நாம் வெளியேறி ஒரு பிரகாசமான ஒளியை நோக்கி நடக்கும்போது குணப்படுத்துதல் வருகிறது என்பதை ஜேன் அறிந்து கொண்டாள். இது விசுவாசம், நம்பிக்கை மற்றும் தயாளத்தை நடைமுறையில் பிரயோகப்படுத்துவதில் இருக்கிறது. அவள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தாள். இருள் உங்கள் உள் சூழ்ந்து கொண்டிருப்பது என உணர்கிற சிலர் உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். கவலையால், பயத்தால் அல்லது சந்தேகத்தால் நீங்கள் பாரப்பட்டிருப்பதாக நீங்கள் உணரலாம். உங்களுக்கும் நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான குறிப்பிட்ட சத்தியத்தை மீண்டும் கூறுகிறேன். தேவனின் ஒளி மெய்யானது. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. சகல காரியங்களிலும் அது ஒளி கொடுக்கிறது. தாங்க முடியாத வலியையும் ஆழமான காயத்தையும் மாற்ற அதற்கு சக்தி இருக்கிறது. நமது ஆத்மாக்களின் தனிமைக்கும் வியாதிக்கும் அது குணப்படுத்தும் மருந்தாயிருக்கிறது. நம்பிக்கையின்மையின் குழிக்குள் நம்பிக்கையின் பிரகாசமான விதைகளை அது நடுகிறது. துக்கத்தின் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை அது தெளிவுபடுத்துகிறது. நமக்கு முன்னால் உள்ள பாதையை அது பிரகாசிக்க செய்து ஒரு புதிய உதயத்தின் வாக்களிப்பிற்குள் இருள் நிறைந்த இறைவனுடனே நம்மை நடத்துகிறது. உலகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒளியை கொடுக்கிற இது இயேசு கிறிஸ்துவின் ஒளி. ஆயினும் யாராவது ஒளியேற்றுவார்கள் என இருளில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ஒளி அரிதாக வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமது கண்களை திறக்க விசுவாசத்தின் ஒரு செயல் நடைபெற வேண்டும். ஆவிக்குரிய ஒளியை மாம்ச கண்களால் பகுத்தறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவே போதித்தார், நானே இருளில் பிரகாசிக்கிற ஒளி. இருளானது அதை விளங்கிக் கொள்ளவில்லை. ஏனெனில் ஜென்மஸ்வமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரிய ஒளியை ஏற்றுக்கொள்வான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற வகை ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆகவே தேவனின் நம்பிக்கை ஒளிக்கு நாம் எவ்வாறு நமது கண்களை திறப்போம்? முதலாவதாக நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். நமது பரலோக பிதாவின் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அனுபவிக்க நாம் பரிபூர்ணராய் இருக்க வேண்டியதில்லை என்பதை அறிந்து கொள்வது அற்புதம் இல்லையா? தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடிவு வரையே நாம் கடக்க காத்திருக்க வேண்டியதில்லை. உண்மையில் ஒளியை நோக்கி நமது முதல் படிகளிலே வானங்கள் திறக்க ஆரம்பித்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம் மீது வழியே ஆடி ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் இருக்கும் இடமே ஆரம்பிக்க சரியான இடம். நீங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாக நினைக்கிறீர்கள் என்பதோ, நீங்கள் எவ்வளவு தூரம் பின்னால் இருக்கிறீர்கள் என மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதோ பெரிய காரியமல்ல. உங்கள் பரலோக பிதாவை நீங்கள் தேட ஆரம்பிக்கிற அந்த கன நேரத்திலேயே அவருடைய நம்பிக்கையின் ஒளி உங்களை எழுப்ப, உயிரூட்ட, உங்கள் ஆத்துமாக்களை உயர்த்த ஆரம்பிக்கிறது. உடனேயே இருள் மறைவதில்லை, ஆனால் நிச்சயமாக உதயத்திற்கு இரவு இடம் கொடுத்து ஒளி வரும். இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். உங்கள் ஆத்மாவை ஜெபத்தில் உயர்த்தி நீங்கள் உணருவதை உங்கள் பரலோக பிதாவிடம் விவரியுங்கள். உங்கள் குறைகளை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். நீங்கள் சந்திக்கிற சோதனைகள் அவருக்கு தெரியட்டும். பலத்திற்கும் ஆதரவிற்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அவரிடத்தில் முறையிடுங்கள். அவருடைய குரலை நீங்கள் கேட்க உங்கள் காதுகள் திறக்கும்படியாக அவரிடம் கேளுங்கள். அவருடைய ஒளியை காணும்படி உங்கள் கண்கள் திறக்கும்படியாக கேளுங்கள். மூன்றாவதாக, ஒளியில் நடங்கள். நீங்கள் தவறு செய்வீர்கள் என உங்கள் பரலோக பிதா அறிகிறார். நீங்கள் ஒருவேளை அநேக முறைகள் தடுமாறுவீர்கள் என அவர் அறிகிறார். இது அவரை துக்கப்படுத்துகிறது, ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஆவியை உடைக்க அவர் விரும்புவதில்லை. மாறாக நீங்கள் எழுந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென வடிவழைக்கப்பட்டவராக மாற வேண்டுகிற அவர் விரும்புகிறார். அந்த முடிவிற்காகவே பாதையை பிரகாசிக்கப்படவும் நமது பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் தடைகளை எவ்வாறு பாதுகாப்பாக தாண்ட வேண்டும் என நமக்கு காட்டவும் அவருடைய குமாரனை அவர் அனுப்பினார். சீஷரின் வழியை போதிக்கிற சுவிசேஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களையும் அவர் நேசகுமாரனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி அவரது ஒளியில் நடக்கவும் அது நமக்கு போதிக்கிறது. ஆம், நாம் தவறுகளை செய்வோம். ஆம், நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆனால் தேவனிடமுள்ள நமது அன்பை அதிகரிக்க நாம் நாடும் போது, நமது அண்டை வீட்டாரை நேசிக்கும் முயற்சிக்கும் போது, சுவிசேஷத்தின் ஒளி நம்மை சுற்றி நம்மை தூக்கிவிடும். ஒளி இருக்கும் இடத்தில் அது இருக்க முடியாததால் நிச்சயமாக இருள் மறையும். தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வரும்போது அவர் நமக்கு அருகில் வருவார். நாளாக நாளாக தேவனின் ஒளி நமக்குள் வளர்ந்து சரியான நாள் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும். மனுக்குளத்தின் இரட்சகரால் பேசப்பட்ட இந்த குறிப்பிட்ட வாக்கு தத்துவத்தில் சார்ந்திருக்க, இருளில் நடக்கிறோமோ என உணர்கிற உங்கள் யாவரையும் நான் அழைக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை நடந்திருப்பான். சில ஆண்டுகளுக்கு முன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டதில் என்னுடைய மனைவி ஹாரியற்றுக்கும் எனக்கும் மறக்க முடியாத அனுபவம் ஒன்றிருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டிருந்த பிற்கால பரிசுத்தவான்கள் ஆனந்தம் அடைத்திருக்கிற உலகத்தின் ஒரு அழகியான பகுதியில் மேற்கு ஆப்பிரிக்காவில் நாங்கள் இருந்தோம். ஆயினும் மேற்கு ஆப்பிரிக்காவிலும் அநேக சவால்கள் இருந்தன. குறிப்பாக நான் பார்த்த ஏழ்மையில் நான் துக்கமடைந்தேன். நகரங்களில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருந்து அன்றாட தேவைகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் குடும்பங்கள் போராடி கொண்டிருந்தன. சபையின் நமது வெளியேறப்பெற்ற அங்கத்தினர்கள் இத்தகைய இடர்பாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்த என் உள்ளம் உடைந்தது. ஆனால் ஒருவரும் பசியாமல் இருக்க இந்த நேர்த்தியான அங்கத்தினர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் என்றும் நான் அறிந்தேன். இறுதியாக ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கிற நமது கூடுமிடங்கள் ஒன்றிற்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆனால் பாரமுள்ள இருளில் மூழ்கியிருந்த மக்களை காண்பதற்கு பதிலாக ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான மக்களை நாங்கள் கண்டோம். சுவிசேஷத்தில் அவர்கள் உணர்ந்த சந்தோஷம் தொற்றக்கூடியதாயிருந்தது. எங்களுடைய உற்சாகத்தை உயர்த்தியது. எங்கள் மீது அவர்கள் காட்டிய அன்பு தாழ்மை அடைய செய்தது. அவர்களுடைய புன்னகை உண்மையானதாகவும் பரவக்கூடியதாகவும் இருந்தது. இந்த கிரகத்தில் சந்தோஷமான மனிதர்களாயிருக்க சாத்தியம் ஏதாவது இருக்கிறதா என அந்த நேரத்தில் நான் வியப்புற்றது எனக்கு நினைவு இருக்கிறது. இந்த அன்பான பரிசுத்தவான்கள் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் சூழப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒளியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். கூட்டம் ஆரம்பித்தது. நான் பேச ஆரம்பித்தேன். உடனேயே கட்டடத்தில் மின்சாரம் நின்று போனது. நாங்கள் முழு இருட்டில் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் சபையில் யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நமது பரிசுத்தவான்களின் பிரகாசமான அழகான புன்னகைகளை என்னால் பார்க்கவும் உணரவும் முடிந்தது. ஓ, இந்த அற்புதமான மக்களுடன் இருப்பது எவ்வளவு இனிமையானது. ஜெப கூட்டத்தில் இருட்டு தொடர்ந்திருந்தது. எனது மனைவியின் அருகில் நான் அமர்ந்து மின்சாரம் வர காத்திருந்தோம். நாங்கள் காத்திருந்த போது ஒரு விசேஷமான காரியம் நடந்தது. மறுஸ்தாபித்தத்தின் பாடல்களை சில குரல்கள் பாட ஆரம்பித்தன. பின்னர் மற்றவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். பின்னர் இன்னும் அதிகமானோர் சேர்ந்தார்கள். சீக்கிரத்திலேயே ஒரு இனிமையான கிளர்ச்சியூட்டும் பாடல் குழுவின் குரல்கள் ஜெப கூட்டத்தை நிறைவேற்றது. இந்த சபை அங்கத்தினருக்கு துதி பாடல்கள் புத்தகங்கள் அவசியமில்லை. அவர்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு தெரியும். ஒரு பாடலுக்கு பின் மற்றொரு பாடலாக ஆற்றலுடனும் என்னுடைய ஆத்மாயத்தோடும் உற்சாகத்துடனும் அவர்கள் பாடினார்கள். இறுதியாக மீண்டும் விளக்குகள் எரிய ஆரம்பித்து அறையை ஒளியால் நிரப்பிற்று. ஹாரியற்றும் நானும் ஒருவரை பார்த்து கொண்டோம். எங்கள் கண்ணங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. மிகுந்த இருளுக்கு மத்தியில் இந்த அழகான அற்புதமான பரிசுத்தவான்கள் இந்த சபை கட்டிடத்தையும் நமது ஆத்மாக்களையும் ஒளியினால் நிரப்பினார்கள். ஹாரியற்றும் நானும் ஒருபோதும் மறக்க முடியாத அது ஒரு ஆழ்ந்த உணர்வுள்ள கண நேரமாயிருந்தது. ஆம், சில நேரங்களில் நமது வாழ்க்கை இருளால் தொடக்கப்பட்டதாக அல்லது மூடப்பட்டதாக தோன்றுகிறது. சில நேரங்களில் நம்மை சுற்றியிருக்கிற இரவு கொடுமையானதாகவும் மனச்சோர்வானதாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றும். உங்களில் சிலர் சந்திக்கிற அநேக துக்கங்களுக்காக, வேதனையான தனிமைக்காக, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் களைப்படைய செய்யும் பயங்களுக்காக எனது இருதயம் துக்குகிறது. ஆயினும் நமது ஜீவிக்கிற நம்பிக்கை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என நான் சாட்சி பகிர்கிறேன். அவர் மெய்யான பரிசுத்தமான தெய்வீக தெளிந்த சிந்தனைக்கு ஆற்றல் மிகு நுழைவாசலாயிருக்கிறார். கிறிஸ்துவின் துணையுடன் இருளால் மேற்கொள்ள முடியாது என நான் சாட்சி அளிக்கிறேன். கிறிஸ்துவின் ஒளியின் மேல் இருள் செய்யங்கொள்ளாது. ஜீவிக்கருடைய தேவனுடைய குமாரனின் பிரகாசமான ஒளிக்கு முன்பாக இருள் நிற்க முடியாதென நான் சாட்சி பகிர்கிறேன். அவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். வேத படிப்பு மற்றும் ஜபத்தின் மூலமாக அவரை தேடுங்கள். அவரது சபைக்கு வந்து அவரை பற்றி, அவருடைய சுவிசேஷத்தை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். ஊக்கத்துடன் பங்கேடுங்கள். ஒருவருக்கொருவர் உதவுங்கள். நமது தேவனுடைய மகிழ்ச்சிக்கு ஊழியம் செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, மிக இருட்டான இரவிற்கும் பின்னும் உங்களுக்குள்ளே எழுகிற உறுதிப்படும் ஒரு சீரான இனிமையான பிரகாசமான விடியற்காலைக்கு உலகத்தின் இரட்சகர் உங்களை நடத்துவார். தேவனின் ஒளியில் நம்பிக்கையை நோக்கி நீங்கள் நடக்கும்போது எவ்வளவேனும் இரவில் இல்லாத ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவின் இரக்கத்தையும் அன்பையும் நன்மையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன்.
The mortal life of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் பூலோக ஊழியம் அற்புதங்களால் நிறைந்திருந்தன. ஒரு கன்னிகையான தாய், ஒரு புதிய நட்சத்திரம், மேய்ப்பாளர்களுக்கு தூதர்கள் தோன்றுதல், குருடர் பார்வை அடைதல், சப்பானி நடக்குதல், கெத்செமினியில் தூதர்கள் மற்றும் கல்லறையில் எல்லாற்றையும் விட பெரிய அற்புதம் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதல். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஸ்திருக்கும் சுவிசேஷத்தை பிரகாசியுங்கள் என உயிர்த்தெழுத்த கர்த்தர் அவர்களிடத்தில் வந்து சொன்ன போது கலியோகத்தில் இருக்கிலுள்ள மலையின் மேல் நின்று கொண்டிருந்த 11 அப்போஸ்தர்களின் காட்சியை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? எல்லா தேசங்களுக்குமா, உலகம் முழுவதற்குமா, எல்லா சிருஷ்டிகளுக்குமா இது சாத்தியமா? இயேசு அவர்களுக்கு உறுதியளித்தாலும் கூட சுவிசேஷத்தை பரப்பும் போது அற்புதங்கள் அவர்களோடு இருக்குமாவென அவர்கள் வியப்புற்றிருக்கலாம். விசுவாசம் சந்தேகத்தை மேற்கொண்டு பேதுரு அவனுடைய குரலை உயர்த்தி சொன்னான், ஏசுரோமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நயசோனராகிய இயேசுவை நீங்கள் அக்கிரகிராமருடைய கைகளிலே சிலுவையில் கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அந்த நாளில் மறக்க முடியாத ஆவிக்குரிய ஒரு பெருக்கள் எடுத்திருந்தது. 3000 ஆத்மாக்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசு வாக்களித்ததை போல விசுவாசிகளின் விசுவாசத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் தொடர்ந்து கொண்டிருந்தது. 183 ஆண்டுகளுக்கு முன் பூமியில் இயேசு கிறிஸ்துவின் சபை மறுசாவிக்கப்பட்ட போது நூற்றுக்கணக்கான முன் பேசப்பட்ட அவரது வார்த்தைகளை அவருடைய சிறிய குழுவான சீஷர்கள் கர்த்தரை கட்டளையின்படி எதிரொலித்தார்கள். சகல ஜனங்களுக்கும் எச்சரிக்கை குரல் கொடுக்கப்படும். மெய்யாகவே உலகம் முழுவதற்கும் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் சத்தம் போக வேண்டும். எல்லா ஜனங்களுக்குமா, உலகம் முழுவதற்குமா, பூமியை கடையாந்தரம் வரைக்குமா இது சாத்தியமா? அவருடைய பிற்கால பரிசுத்தவான்களுக்கு இரட்சகர் உறுதியளித்தார். ஆனால் இந்த அற்புதமான பணியின் அடைதலையும் இலக்கையும் அவர்களால் முன் காண முடிந்ததா? சுவிசேஷத்தின் பரப்புலகில் அற்புதங்கள் அவர்களுக்கு இருக்குமாவென அவர்கள் வியப்புற்றிருக்கலாம். மீண்டும் விசுவாசம் சந்தேகத்தை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கானோர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்கிலாந்தில் ஒரு சமுதாயம் முழுவதும் தனக்காக காத்து கொண்டிருந்ததை மூப்பார் வில்பர்ட் வுல்ஃபோர்ட் கண்டார். கர்த்தரின் ஆவி அவர்கள் மேல் இறங்கி 45 பிரசங்கங்களும் பென்போ பண்ணைக்கு அவரது முதல் மாதத்தின் போது நூற்றுக்கணக்கான அங்கத்தினர்களுக்கும் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். நமது காலம் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன் மூப்பார் டேவிட் ஏ பெட்னாரும் நானும் ஊழியக்காரர்களாய் இருந்த போது சிகப்பு நாற்காலியில் அமர்ந்திருக்கும் ஊழியம் செய்த திரும்பியவர்களை விட நாங்கள் வயதானவர்கள் இல்லை என உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். 16,000 ஊழியக்காரர்கள் இருந்தனர். இப்போது நம்மிடம் 65,000 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்போது 562 பிணையங்கள் இருந்தன. இன்று 3,000 அதிகமானவை இருக்கின்றன. அந்த நேரத்தில் நமது தொகுதிகளுக்கும் கிளைகளுக்கும் 59 நாடுகள் இருந்தன. இன்று உலகத்தில் 224 மற்றும் எல்லை நாடுகளில் 189 நாடுகளில் சபைகள் இருக்கின்றன. நெப்பி முன்னரே எடுத்ததை போல நாம் எண்ணிக்கையில் குறைவாயிருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்ற தானோலியின் தீர்க்க தரிசியான வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கண்கண்ட சாட்சி அளிக்கிறோம். இன்றைய அற்புதங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க நேரம். 6 முன் தலைவர் மான்சன் அறிவித்ததை போல இளம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயது அதிகரித்து ஊழியங்கள் செய்ய விரும்புவதில் அங்கங்கே மறக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய பெருக்கெடுத்தல் ஏற்படுகிறது. விசுவாசம் சந்தேகத்தை மேற்கொண்டது. இளம் பெண்கள், ஆண்களும் பெண்களும் முன்னேறுகிறார்கள். மாநாட்டிற்கு முந்தைய வியாழக்கிழமை பிரதான தலைமைக்கு ஊழிய அழைப்புகளின் சிபாரிசு செய்ய நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். ஏற்கனவே தங்களுடைய திட்டங்களை அமைத்து தங்களின் மருத்துவர்களை சந்தித்து தங்களுடைய ஆயர்களுக்கும் பிணைய தலைவர்களாலும் நேர்காணல் செய்யப்பட்டு தங்களுடைய ஊழிய விண்ணப்பங்களை சமர்த்த எல்லாவற்றையும் வெறும் 5 நாட்கள் செய்த 18 வயது ஆண்களின் 19 வயது பெண்களின் விண்ணப்பங்களை நான் பார்த்து வியந்தேன். இப்போது ஆயிரக்கணக்கானோர் அதிகமானோர் அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதம். நமது சகோதரிகளின் உற்சாகமும் விசுவாசத்திற்கும் உலகம் முழுவதிலும் இல்ல நாடுகளிலிருந்து வளர்ந்து வரும் ஊழியக்காரர்களின் எண்ணிக்கைக்காக ஊழியம் செய்ய தயாராக இருக்கிற தம்பதியின் அதிகரித்து வரும் எண்ணிக்கைக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். 58 புதிய ஊழியங்கள் அறிவிக்கப்பட்டு பெரிதாகி வரும் புரோவில் இருந்து நமது ஊழிய பயிற்சி மையம் ஆச்சரியமாக மெக்சிகோ பட்டணத்தில் ஒரு புதிய மயானத்தை காண்கிறது. தலைவர் தாமஸ் மான்சன் சொன்னார், இரட்சகரின் ஆணையை நாம் மிக சிறப்பாக எடுத்திருக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் பிரகசித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த வேலையை தொடர்ந்து முன்னேறி வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கும். முழு உலகத்திலும் எந்த சக்தியாலும் தேவனின் பணியை நிறுத்த முடியாது. உலகம் முழுவதிலும் அவருடைய சுவிசேஷம் பரவிக்கொண்டிருக்கும் போது கர்த்தரின் அற்புதங்களை நாம் காண்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஊழியம் செய்ய அதிக ஊழியக்காரர்களை நிச்சயமாக கர்த்தர் உணர்த்துவதை போல அவருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ள அதிகமான நல்ல நேர்மையான மக்களின் மனங்களை எழுப்பி இருதயங்களை திறந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர்களை நீங்கள் அறிவீர்கள் அல்லது அறிந்து கொள்ளுவீர்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டில் வசிக்கிறார்கள், தெருவில் நீங்கள் கடந்து போகிறவர்களுக்காக, பள்ளிக்கூடத்தில் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருப்பவராக, இணையதளத்தில் உங்களோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். திறந்து கொண்டிருக்கும் இந்த அற்புதத்தில் நீங்களும் கூட ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறீர்கள். உங்கள் சட்டத்தின் குத்தப்பட்ட ஒரு ஊழிய அட்டையுடன் நீங்கள் ஒரு முழுநேர ஊழியக்காரர்களாக இல்லாமல் இருந்தால் அதை நீங்கள் இருதயத்தில் மையனாவில் இல்லை, ஜீவனுள்ள தேவனோட ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது என பவுல் சொன்னதை போல எழுத எப்பொழுதும் நேரம் வந்திருக்கிறது. ஊழியம் செய்து திரும்பியவர்களே, உங்களுடைய பழைய அடையாள அட்டையை கண்டுபிடித்து அதை அணையாதீர்கள். நீங்கள் கண்ணில் பார்க்கும் இடத்தில் அதை வையுங்கள். அவரது கரங்களில் ஒரு கருவியாயிருக்க எப்போதையும் விட இப்போதும் கர்த்தருக்கு எல்லோரும் தேவையாயிருக்கிறார்கள். இந்த அற்புதம் நடக்க உங்களுக்கு பங்கிருக்கிறது. சுவிசேஷத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வதென சபையின் ஒவ்வொரு நீதியான அங்கத்தினரும் இதை பற்றி சந்திக்கிறார்கள். சிலர் இயற்கையாக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களிடம் இருந்து அதிகாரமற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் நாம் உணர்கிற அந்த குற்ற உணர்வு போவதற்கு வேறு இடத்தை கண்டுபிடிக்காதா என விரும்பி எவ்வாறு சிறப்பாக செய்வதென சிலர் போராடி வியப்புறுகிறார்கள். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நமது விருப்பம் நாம் முழங்கால் படியிடப்பட்டு வைக்கிறது. கர்த்தரின் உதவி நமக்கு தேவைப்படுவதால் அது எப்படிதான் இருக்க வேண்டும்? நமது செல்வாக்கு உருவாயிருக்கிற பகுதிகளுக்காகவும் சுவிசேஷத்தை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படாத இடத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என தலைவர் மான்சன் சொன்னார். பரலோகத்தில் நமது பிதாவிடம் நேர்மையாவிடம் ஒற்றுமையாவிடம் விண்ணப்பிக்கும் போது நமக்காக முக்கியமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நமது சொந்த சந்தர்ப்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் உத்தரவு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். இன்றைய உலகத்தில் குழப்பத்துடனும் கலக்கத்துடனும் குறைவாக மிக குறைவான மக்கள் தங்களுடைய தொழுகையின் இடங்களுக்கு போகிறார்கள் என்பதில் வியப்பில்லை. அநேகர் தேவனுக்கு அதில் இருக்கவும் வாழ்க்கையின் நோக்கத்தை சிறப்பாக புரிந்து கொள்ளவும் விரும்பமானாலும் பதிலளிக்கப்படாத கேள்விகளை அவர்களிடம் இருந்து சத்தியத்திற்கு திறக்கப்பட்ட இருதயங்கள் அநேகிடமிருந்து ஆனால் தீர்க்கதரிசி அமோதிப்பதை விருப்பதை போல அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட அலைந்து திரிந்தும் அதை கண்டு மறையற்று போனார்கள். அவர்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். இரட்சகர் சொன்னார், உங்களுடைய வெளிச்சம் உலகத்திற்கு பிரகாசிக்கும்படி உயரப்பிடிங்கள். இதோ நானே நீங்கள் உயரப்பிடிக்க வேண்டிய வெளிச்சமாய் இருக்கிறேன். யாரிடம் நீங்கள் பேச வேண்டுமென அறிந்து கொள்ள நீங்கள் ஜெபிக்கும் போது பெயர்கள் முகங்கள் உங்கள் மனதில் வரும் என நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய அந்த நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகள் கொடுக்கப்படும். சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். விசுவாசம் சந்தேகத்தை மேற்கொள்ளும். உங்களின் சொந்த அற்புதங்களால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
And the Lord will bless you with your very own miracles.
சுவிசேஷத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென இரட்சகர் நமக்கு போதிக்கிறார். ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்ற ஆந்திரேவின் கதை எனக்கு பிடிக்கும். அவர் வசித்த இடத்தை இயேசு பதிலாக கொடுத்திருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக அந்திரேவிடம் அவர் சொன்னார், வந்து பார் நான் எங்கு வசிக்கிறேன் என்று மட்டுமல்ல, எவ்வாறு வசிக்கிறேன் என்று வந்து பார். நான் யாரென்றும் வந்து பார், வந்து ஆவியை உணர்ந்து கொள் என இரட்சிகர் சொன்னார் என நினைக்க விரும்புகிறேன். அந்த நாளை பற்றி எல்லாமே நமக்கு தெரியாதானால், அவனுடைய சகோதரனாகிய சீமனோ அந்திரோய கண்டபோது அவன் அறிவித்தான், நாம் கிறிஸ்துவை கண்டோம். நமது உரையாடல்களில் ஒரு ஆர்வத்தை காட்டுகிறவர்களுக்கு வந்து பார்க்க அவர்களை அழைப்பதால் இரட்சகரின் எடுத்துக்காட்டை நாம் பின்பற்றலாம். நமது அழைப்பை சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், பிறர் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். வந்து பார்க்க ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஏராளமான முறைகள் அழைக்கப்பட்ட ஒருவரை நாம் அனைவரும் அறிவோம். நம்முடன் ஒரு சமயம் இருந்த இப்போது அரிதாக பார்க்கிறவர்களை திரும்ப வந்து இன்னும் ஒரு முறை கூட வந்து பார்க்க அழைப்பது பற்றியும் நாம் நினைத்து பார்ப்போமாக. ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பதையும் நேரத்தையும் நாம் மதிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தானே தேர்ந்தெடுக்கட்டும் என கர்த்தர் சொன்னார். ஒருவரின் ஆர்வ குறைவு நமது நட்பின் அன்பின் இணைப்பை குறைக்க அவசியமில்லை. வந்து பார்க்க நீங்கள் மற்றவர்களை அழைக்கும் போது அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ இல்லையோ கர்த்தரின் ஒப்புக்கொள்ளுதலை அந்த ஒப்புதலோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு அதிகரிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவையும் நீங்கள் உணர்வீர்கள்.
Added measure of faith to share your beliefs again and again.
இணையதளம் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்துகிறவர்களுக்கு வந்து பார்க்க மற்றவர்களை அழைக்க புதிய வழிகள் இருக்கின்றன. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இணையதளத்தில் நமது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வோமாக. LDS.org, Mormon.org, சமூக வலைத்தளங்கள் போன்றவை எல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்களை வழங்குகின்றன. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள போஸ்டனில் உள்ள இளம் அங்கத்தினர்கள் ஏராளமான வலைத்தளங்கள் ஆரம்பித்தார்கள். சபையில் சேர்ந்தவர்கள் ஊழியக்காரர்களுடன் கலந்துரையாடலை தொடர்ந்து வலைத்தளங்களில் சுற்று கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சுவிசேஷத்தை பற்றி தனிப்பட்டவர்களாக பேசுவதில் அதிக விசுவாசம் கொள்ளவும் வாலிபர்களுக்கு இந்த அனுபவம் உதவியது. இது ஊழிய பணி அல்ல, இது ஊழிய வேடிக்கை என அவர்களில் ஒருவர் சொன்னார். இதில் நாம் யாவருமே ஒன்றாயிருக்கிறோம். சக தொகுதி அங்கத்தினர்களுடன் ஊழியக்காரர்களுடனும் ஒருவருக்கொருவர் திட்டமிட்டு ஜெபித்து உதவுகிறோம். உங்களுடைய நினைவுகளிலும் ஜெபங்களிலும் முழு நேர ஊழியக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அவர்களை நம்புங்கள். கர்த்தரை அவர்களை நம்பி அவரை நாடுகளில் நாடுகிறவர்களுக்கு போதிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அவர்களை அழைத்தார். மொசாம்பிக்கோ மாவட்ட ஊழியத்தின் தலைவர் பாலோ கிரௌட்லி இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆப்பிரிக்காவின் கலாச்சாரத்தின்படி அநேக தம்பதியாளர்கள் கொடுக்க முடியாத ஒரு அதிக வரதட்சணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவசியமாயிருப்பதால் திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பதிகள் சேர்ந்து வாழ்வது மொசாம்போவில் பொதுவான ஒரு காரியம். எவ்வாறு உதவுவது என்பது பற்றி அங்கத்தினர்களும் ஊழியக்காரர்களும் சிந்தித்தார்கள், ஜெபித்தார்கள். கற்புடைமை பிரதானத்தையும் திருமணம் மற்றும் மத்திய குடும்பங்களின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்பது அவருடைய ஜெபங்களின் பதிலாக இருந்தது. மனம் திரும்பவும் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவும் தம்பதியருக்கு உதவும் போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது மட்டுமே வரக்கூடிய சந்தோஷத்தை பற்றி அவர்கள் போதித்தார்கள். மொசாம்பிக்கின் இரண்டு வெவ்வேறு பட்டணங்களில் ஒரு காட்சியை இது. வெள்ளிக்கிழமை திருமணம் செய்து அவர்களுடைய வயது வந்த பிள்ளைகளுடன் சனிக்கிழமை ஞானஸ்தானம் பெற்றார்கள். வந்து பார்க்க நண்பர்களும் குடும்பமும் அழைக்கப்பட்டிருந்தன. நூற்றுக்கணக்கானோர் வந்து பார்த்தார்கள். ஞானஸ்தானத்தை தொடர்ந்து ஒரு சகோதரி சொன்னார், எங்களுடைய பிதாக்களின் கலாச்சாரங்கள் நாங்கள் பின்பற்ற வேண்டுமா அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமாவென நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். மொசாம்பிக்கில் நீங்கள் வாழாதிருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் சொந்த வழியில், உங்களுடைய சொந்த கலாச்சாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் பரலோக பிதாவிடம் ஜெபியுங்கள். இது அவருடைய பரிசுத்த பணி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள். கதவுகளை அவர் திறப்பார், சாலை தடவுகளை நீக்குவார், தடைகளை மேற்கொள்ள உங்களுக்கு உதவுவார். எனது சீஷர்களில் வாய்க்கால சகல ஜனங்களும் எச்சரிக்கையின் குரல் கொடுக்கப்படும், யாரும் அவர்களை தடுக்க மாட்டார்கள் என கர்த்தர் அறிவித்தார். காதுள்ள அனைவரும் கேட்கும்படியாக பூமியின் கடையாந்தரம் மற்றும் கர்த்தரின் சத்தம் கேட்கும் என நான் சாட்சி அளிக்கிறேன். இது ஒரு அற்புதம். இது ஒரு அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
ஒரு இளம் தந்தை தன்னுடைய இரண்டாம் வகுப்பு பள்ளி ஆசிரியை அண்மையில் மறைந்ததை பற்றி அறிந்து கொண்டார். அவர்களின் நினைவாக அவர் எழுதினார், எனக்கு நடந்த பல உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் நினைவு கூறும் போது ஆதிக்கமாக என் மனதில் தோன்றும் ஒரு உணர்வு ஆறுதல் என்பதுதான். அவள் எனக்கு இலக்கணம், கணக்கு போன்றவற்றை கற்றுக் கொடுத்திருந்தாலும் மிக முக்கியமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் குழந்தை பருவத்தை குழந்தையாக கழிப்பது என்பதுதான். அவள் வகுப்பில் சில வார்த்தைகளை தவறாக எழுதினால் பரவாயில்லை, அவள் கூறுவாள், நாம் சரியாக எழுத கற்றுக்கொள்ளலாம். எதையாவது கிழித்து விட்டாலோ கொட்டு விட்டாலோ பரவாயில்லை, நாம் அதை துடைத்து சரி செய்து கொள்ளலாம் என சொல்லுவாள். எதையும் முயற்சிக்கலாம், எதையும் இழுத்தடிக்கலாம், எதை பற்றியும் பகற்கனவு காணலாம். குழந்தைகள் மட்டுமே அறியக்கூடிய சாதாரண காரியங்களை கண்டு மகிழலாம் என்பதே அவள் போதகம். உலகத்தில் ஒரு உயர்வான செல்வாக்கு என்னவென்றால் ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்பதுதான். ஒரு குழந்தையின் நம்பிக்கையும் சுயமதிப்பும் அவர்களது ஆரம்ப காலத்திலேயே செதுக்கப்படுகிறது. என்னுடைய வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் ஒரு குழந்தையின் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் அவர்களது தன்னம்பிக்கையாக உயர்த்த முடியும் என்பதுதான். அந்த குழந்தைகள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலே பரமபிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வார்கள். ஹீலமன் 5 அதிகாரத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், மேலும் இப்பொழுதும் என் குமாரரே நினைவு கூறுங்கள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நன் மீட்பராகிய கண்மனையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நினைவில் கொள்ளுங்கள். இதுதான் ஹீலமன் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகள். மேலும் நாம் வாசிக்கலாம், மேலும் அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள், அதனால் அவர்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனத்திற்கும் தேவ வார்த்தையை போதித்தார்கள். இளமனின் குமாரர்கள் சிறையில் அடைத்து துன்புறுத்திய போதும் அவர்கள் கேட்ட வார்த்தைகள் ஒரு காலம் அவர்களை தோல்விக்கவில்லை. அவர்களை சூழ்ந்த இருந்த அக்னி ஸ்தம்பங்கள் அவர்களை பாதுகாப்பாக வைத்தது. அவர்களை கைது செய்தவர்களிடத்தில் ஒரு குரல் கேட்டது, நீங்கள் மனம் திரும்புங்கள், நான் அனுப்பின என் ஊழியக்காரர்களை நீங்கள் ஒருபோதும் அழிக்க வகை தேடாதீர்கள். இது இடிமுழக்கத்தின் சத்தமாகவோ பெரும் குமரலின் சத்தமாகவோ இல்லாமல், ஆனால் இதோ முனங்கள் போல மிகவும் மெல்லிய அமர்ந்த சத்தமாயிருந்தது என்று உணர்ந்தார்கள். அது அவர்கள் ஆத்மாவை ஊடுருவி சென்றது. பரலோகத்தின் இருந்து கேட்ட இந்த சத்தத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், இந்த சத்தம் வசையாகவோ அல்லது இகழ்ச்சியாகவோ இல்லை, அந்த சத்தம் நிலையான வலியும் நம்பிக்கையும் கொடுக்கிற மெல்லிய அமர்ந்த சத்தம். நாம் பிள்ளைகளின் பேசும் விதம் அவர்களை ஊக்குவித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். அவர்கள் நமது பரமபிதாவின் செல்லுகிற பாதையிலேயே தங்களுடைய விசுவாசத்தோடு உறுதியாக இருப்பார்கள். பிள்ளைகள் கேட்க வாஞ்சையுள்ளவர்களாக இந்த பூலோகத்தில் வந்தார்கள். பிள்ளைகள் நமது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். இந்த உதாரணம் ஒரு துணி கடையில் நிகழ்ந்தது. கூட்டமாயிருந்த அந்த கடையில் ஒரு தாயார் தனது இளம் மகனை தவற விட்டு விட்டாள். அவள் அதை அறிந்து மிக பாதிக்கப்பட்டதை மற்றவர் கண்டனர். முதலில் அவள் அந்த பிள்ளையின் பெயர் கானர் என அழைத்து கடையில் இங்கும் அங்கும் நடந்தாள். கொஞ்ச நேரம் கடந்த பிறகு அவள் மிக சத்தமாகவும் பயத்தோடும் அவனை அழைத்தாள். கடையில் இருந்த மற்றவர்களும் அங்கு வேலை செய்பவர்களும் அந்த பிள்ளையை தேடத் தொடங்கினார்கள். அவளை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல நிமிடங்கள் கடந்தது. கானரின் தாயார் பிள்ளையை காணாமல் மிகவும் பயந்து மிக சத்தமாக அவன் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்தாள். ஒரு வாடிக்கையாளர் அமைதியாக ஜெபித்தார். அவளுக்கு தோன்றியது, கானர் தனது தாயார் சத்தமாக தன் பெயரை சொல்வதைக் கண்டு கடையின் உள்ளேயே பயந்து ஒளிந்து இருக்கலாம் என்று. அதை இன்னொரு பெண்மணியினும் கூறினாள். அவர்கள் இருவரும் ஒரு திட்டமிட்டார்கள். அங்கிருந்த மேஜைகளின் நடுவே இருவரும் நடந்து அமைதியாக, கானர் என்னுடைய குரல் கேட்டால் நான் இங்கிருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார்கள். கடையின் பிற்பகுதிக்கு அவர்கள் சென்றபோது ஒரு மெல்லிய குரல் கேட்டது, நான் இங்கிருக்கிறேன். கானர் அந்த துணிகளின் நடுவே ஒரு மேஜை அடியில் ஒளிந்து கொண்டிருந்தான். கானர் அந்த மெல்லிய அமைதியான சத்தியத்தை கேட்டு துணிவுடன் பதில் அளித்தான். ஒரு பிள்ளையின் மனதிற்கு படும்படியாக பேச நாம் அந்த பிள்ளையின் தேவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள ஜெபித்தால் நாம் அவர்கள் மனதிற்கு படுகிற விதமாக வார்த்தைகளை பேசலாம். நாம் பரிசுத்த ஆவியின் தயை நாடினால் நமது முயற்சிகள் வலுவடையும். ஆண்டவர் கூறினார், நான் உங்கள் மனதில் வைத்த சிந்தனைகளை பேசுங்கள், அந்த நேரத்தில் நான் அதை உங்களுக்கு தெரிவிப்பேன். அந்த தருணத்திலே நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை அறிவீர்கள். உலகத்தில் உள்ள பல திசை திருப்பங்கள் நமது பிள்ளைகள் நாம் கூறுகிற ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்காமல் தடுக்கிறது. டாக்டர் நீல் ஹால்ஃபன் என்ற மருத்துவர் UCLAவில் சென்ட்ரல் ஃபார் ஹெல்த்தியர் சில்ட்ரன் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிசன் என்ற இடத்தின் இயக்குனர். அவர் பெற்றோர்களின் தீங்கற்ற புறக்கணிப்பு பற்றி கூறுகிறார். ஒரு 18 மாத குழந்தையும் அவரது பெற்றோரையும் பற்றிய ஒரு ஆய்வு சொல்கிறது. அவர்களது மகன் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தான். தனது பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக பீட்சா சாப்பிட்டான். சாப்பிட்டவுடன் அவனது தாய் ஏதோ ஒரு வேலை செய்ய சென்றாள். தனது மகனை தந்தை இடத்தில் விட்டு சென்றாள். தந்தை தனது தொலைபேசியில் குறுஞ்செய்திகளை வாசித்துக் கொண்டிருந்தார். மகன் தந்தையின் கவனத்தை தேடி தனது சாப்பாட்டை தூக்கி எறிந்து கொண்டிருந்தான். தந்தை உடனே மகனை கண்டு அவனோடு விளையாடினார். சிறிது நேரத்தில் அந்த தாய் திரும்பி வரும் வரை தனது தொலைபேசியில் மகனையும் திரும்பவும் ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தார். இந்த இரண்டு செயல்களின் போதும் அந்த குழந்தையின் உள்ளிருக்கும் வெளிச்சம் மங்குவதை டாக்டர் ஹால்ஃபன் கண்டார். அதாவது அந்த தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த இணைப்பு குறைந்தது. நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஜெபத்தின் பதில் தொழில்நுட்ப காரியங்களால் பெற இயலாது. நாம் பல திசை திருப்பங்களால் ஆட்கொண்டு வரும்போது நமது பிள்ளைகளுடன் உரையாட கிடைக்கும் விலைமதிப்பற்ற வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. ஒவ்வொரு நாளும் நமது தொழில்நுட்ப காரியங்கள் ஈடுபடுகிற சமயத்தை விட்டு ஒருவரோடு ஒருவர் மறு இணைப்பு கொள்ள வேண்டும். எல்லா திசை திருப்பங்களையும் நிறுத்திவிட வேண்டும். முதலில் இதை செய்யும் போது உங்கள் இல்லம் அமைதியாக இருக்கும். நாம் என்ன சொல்வது, என்ன செய்வது என கூட யோசிக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் அளிக்கும் போது ஒரு உரையாடல் தொடங்கும். ஒவ்வொருவருவின் சம்பவங்களை கேட்டு மகிழ்ச்சி அடையலாம். நாம் எழுதுகிற வார்த்தைகள் அனைத்துக்கும் நமது பிள்ளைகளுக்கு வழிகாட்டும். நீஃபை எழுதுகிறார், ஏனெனில் எங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு கூட ஒப்புரவாகவும் வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக எழுதவே நாங்கள் கருத்துடன் பிரயாசப்படுகிறோம். தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சன் 1960 வடக்கு வியட்நாம் போரில் விமானத்தின் ஓட்டுநர் ஜெய் ஹெஸ் சுட்டு வீழ்த்தப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்தார். 2 வருடங்களுக்கு மேம்பாக அவர் உயிரிழந்திருக்கிறாரா அல்லது மறுத்துவிட்டாரே என்று தெரியவில்லை. அவரை கடைசியாக வீட்டிற்கு 25 வார்த்தைகளுக்கு குறைவாக கொண்ட ஒரு செய்தியை அனுப்ப அனுமதித்தனர். தலைவர் மான்சன் கேட்கிறார், 2 வருடங்களுக்கு மேம்பாக என்னுடைய குடும்பத்தை காணாமல் இனிமேலும் நான் காண்போமா என்ற நிலைமையில் நாம் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? தங்களிடமிருந்து இது வருகிறது என்று தனது குடும்பம் உடனே அறிந்து கொள்ள சகோதரர் ஹெஸ் இந்த அரிய புத்திமதியை எழுதினார். இந்த காரியங்கள் முக்கியமானவை. ஆலயத்தில் விவாகம் செய்தல், ஊழியம் செய்தல் மற்றும் படித்தல், முன்சென்னுங்கள், குறிக்கோள்களை அமையுங்கள், குடும்ப வரலாற்றை எழுதுங்கள், வருடத்தில் 2 முறை புகைப்படம் எடுங்கள். 25 வார்த்தைகளுக்கும் குறைவாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமெனில் என்ன எழுதுவீர்கள்? தனது 2வது வகுப்பு ஆசிரியரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இளம் தந்தைக்கு இப்பொழுது தன்னுடைய மகளை வளர்க்கிறான். தெய்வீக நம்பிக்கை தன் மேல் சமர்ப்பிக்கப்பட்டதை அவர் உணர்கிறார். அவள் வளர்ந்த பிறகு அவள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் என்ன சொன்னால் அவள் மனதில் அது ஆழமாக பதியும், என்ன வார்த்தைகள் அவள் சரியான பாதையில் நடக்க ஊக்குவித்து வழி நடத்தும். அவளிடத்தில் அவள் நீ தேவனுடைய பிள்ளை என்று ரகசியமாக கூறினால் அது ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துமா? அவள் தந்தை அவளிடத்தில் நான் உன்னை பற்றிய எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் என்று சொன்னது அவளுக்கு நினைவில் இருக்குமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் எனது நமது பரமபிதா தன்னுடைய குமாரனிடத்தில் கூறியது நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும். நம் பிள்ளைகளிடம் நாம் பேசும் போது மற்றும் எழுதும் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நமது பரமபிதா மற்றும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவன் கொண்டிருக்கும் அன்பை பிரதிபலிக்கட்டும். பிறகு நம் பிள்ளைகள் மகத்தான அற்புதமான காரியங்களை பற்றி பேச திறமையுள்ளவர்கள் என்ற நினைக்கிறேன். இந்த காரியங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆமென்.
The choir and congregation.
பாடற்குழு கூட்டத்திற்கு எழுந்து நின்று கைடஸ் ஓ கிரேட் ஜெகோவா சேர்ந்து பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து 76 தலைவரின் மூப்பர் எல் டிவின் கிளைண்டன் பேச கேட்டு மகிழ்வோம். அதைத் தொடர்ந்து 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் எல் டாம் பெரி பேசுவார். பின்பு சேர்ந்து திசைக்குழு வேர் இஸ் லவ் என்று பாடுவார்கள்.
This is the 183rd annual general conference.
இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 183வது வருடாதார பொதுமாநாடாகும்.
அனே ஆண்டுகளுக்கு முன் ஒரு மாலையில் என்னுடைய மனைவியும் நானும் இரவு விருந்துக்காக என்னுடைய மகன்களில் ஒருவன் அவனுடைய மனைவியும் மற்றும் பிள்ளைகளுக்கு சந்தித்தோம். சிறு பிள்ளைகளுடன் ஒரு சிறிய குடும்பத்திற்கும் அந்நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாயிருந்தது. அதிக சத்தம் வேடிக்கையாயிருந்தது. இரவு விருந்துக்கு பின் எங்களுடைய 4 வயது பேத்தி ஆனவும் நானும் இன்னமும் மேஜையில் அமர்ந்திருந்தோம். நான் அவளை முழுமையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக ஒரு பெஞ்சில் நேராக நின்று கொண்டு என்னை கண்கொடாமல் பார்த்தாள். நான் அவளை நோக்கி கொண்டிருந்தது என்பதை உறுதி செய்தேன். கவனித்து கற்றுக்கொள்ளுமாறு எனக்கு அவள் கட்டளையிட்டாள். பின்னர் எனக்காக ஒரு பாடலை பாடி அவள் நடனமாடினாள். கவனித்து கற்றுக்கொள் என்ற ஆனாவின் அறிவுரை ஒரு குழந்தையின் வாயிலிருந்து வந்த ஞானம். கவனித்து பின்னர் நாம் என்ன பார்த்தோம் உணர்ந்தோம் என்பதை கருத்தில் கொள்வோம் போது நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அந்த உற்சாகத்தில் அற்புதமானது உண்மை உள்ளதமான திருமணங்களில் நான் கவனித்து கற்றுக்கொண்டதில் நான் உருக்க கவனித்த ஒரு சில கொள்கைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரலோக கொள்கைகள் ஒத்துப்போகிற இந்த கொள்கைகள் திருமணங்களை பலமாகவும் திருப்தியாகவும் வளர்கிறது. என்னோடு கவனித்து கற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அழைக்கிறேன். முதலாவதாக, விலை மதிப்புக்கு அப்பால் ஒரு முத்தாக எல்லையில்லாத தகுதியான ஒரு பொக்கிஷமான தாங்கள் உதவியை கருதி கணவன் மனைவி இருவரின் சந்தோஷமான திருமணத்தை நான் உற்று கவனித்தேன். அவர்கள் இருவரும் தாங்கள் தகப்பன்மார்களையும் தாய்மார்களும் விட்டுவிட்டு நித்தியத்திற்கு வளரும் ஒரு திருமணத்தை வளர்க்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு தெய்வீக நியமிக்கப்பட்ட பாதையில் அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எந்த வகையான வேறெந்த கற்றுக்கொள்ள சிறந்த திருமணம் பங்குதாரர்கள் தாங்கள் திருமணங்களை விலை மதிப்பிற்காக மதிக்கிறார்கள். அடுத்த விசுவாசம், வெற்றிகரமான திருமணங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் மற்றும் அவருடைய போதனைகளிலும் உண்மையாயிருந்தலின் ஆசீர்வாதத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் மாதிரிகளின் விலை பெற்ற நடைமுறைகளுக்குத்தான் திருமணங்களை அமைக்க தம்பதியர் நான் கவனித்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் திருவிருந்து மற்றும் பிற கட்டளைகளை கலந்து கொண்டார்கள். குடும்பமில்லை மாலையும் நடத்தினார்கள். தனியாகவும் ஒன்று சேர்ந்து வேதங்களை படித்தார்கள். நேர்மையான தசபாகத்தை செலுத்தினார்கள். கீழ்ப்படிதலாகவும் நல்ல உணர்வுகளாகவும் இருப்பது அவர்கள் நோக்கமாக இருந்தது. திருமணத்தை பலப்படுத்துகிற விசுவாசம் என்பது ஒவ்வொரு நனகுணத்தின் ஆஸ்திபாரமாயிருக்கிறது. விசுவாசத்தை பலப்படுத்தல் திருமணத்தை பலப்படுத்துகிறது. கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது விசுவாசம் வளர்கிறது. அப்படியே திருமணத்தில் நம் இசையும் மகிழ்ச்சியும் வருகிறது. கற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் என்பது சந்தோஷமான நித்திய திருமணத்தின் ஆஸ்திபாரம். மூன்றாவதாக, மனம் திரும்புதல். சந்தோஷமான திருமணங்கள் மனம் திரும்புதலின் வரத்தை சார்ந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு நாள் நல்ல திருமணம் உறவில் மனம் திரும்புதல் அத்தியாவசியமான ஒன்றாகும். வழக்கமாக நேர்மையான சுய பரிசோதனை செய்கிற கணவன் அல்லது மனைவிகளை மனம் திரும்பவும் வளரவும் அவசியமான படிகளை எடுத்து தங்களுடைய திருமணங்களை ஒரு குணமாக்கும் மரத்தை அனுபவிக்கிறார்கள். நல்லிணக்கம் சமாதானத்துக்கும் திரும்ப வரும் பராக்கிரமடமும் மனம் திரும்புதல் உதவுகிறது. அடக்கம் மனம் திரும்புதல் முக்கியமானது. அடக்கம் சுயநலமற்றது. சுயநலம் இல்லாத அது சொந்த வாழ்க்கையை கோராது அல்லது ஒழுக்கம் மேன்மையில் பேசாது. மாறாக அடக்கம் மேன்மையாக பதிலளித்தது. புரிந்து கொள்ளத்தக்கதாக சரியான என்று நிரூபிக்க அல்ல அன்பாக செவி கொடுக்கும். நமது பரிகாரம் சொந்த இறுதிய மாற்றத்தின் கீழ் நாம் போகலாம். பராக்கிரம் இறுதிய மாற்றத்தை அனுபவித்தல் மற்றவர்களை குறிப்பாக நமது துணைகளை சார்ந்தவுடன் நடத்த காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானங்களையும் மற்றவரை முதன்மையாக வைப்பதில் கவனமானவர்கள் மனைவிமார்கள் இருவரும் ஆசீர்வதிக்க உதவ மற்றும் ஒருவருக்கு ஒருவரை உயர்ந்த நாடுகிறார்கள் என்பது அடக்கம். கவனித்து கற்றுக்கொள். மனம் திரும்பிதலும் அடக்கமும் சந்தோஷமான திருமணங்களும் வளர்கிறது. 4வது, மரியாதை. அற்புதமான சந்தோஷமான திருமணங்களில் கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒருவருக்கொருவை சம்பாங்கராக நடத்துவதை நான் கவனித்திருக்கிறேன். திருமணத்தில் கணவன்மார்களும் மனைவி அதிகம் செலுத்தி அல்லது எந்த வழியில்லாத இரண்டாம் தர பங்கு தாரர்களாக அவர்களை நடத்துகிற பழக்கங்கள் எந்த இடத்திலும் அல்லது எந்த சமயத்திலும் வந்தாலும் அவை தெய்வீக பிரமாணத்துடன் சரியாக போவதில்லை மற்றும் சரியான நடத்தியும் கொள்கைகளை மாற்றி அமைக்கப்பட வேண்டும்.
They focus first on the home and on helping each other with their shared responsibilities. Their marriages are based on cooperation, not negotiation.
Their dinner hour and the அவர்கள் இரவில் உணவு நேரம் அதைத் தொடர்ந்து குடும்ப நேரமும் அவர்களுடைய நாளின் மையாமிலிருந்து அவர்களுடைய சிறந்த முயற்சிகளை நோக்கமாக இருக்கிறது. வீட்டு வேலைகள் உதவி செய்ய அவர்களுடைய மின்னும் கருவிகளை அணைத்துவிட்டு தங்களுடைய சுய கேளிகளை ஒத்திவைக்கிறார்கள். தங்களால் முடிந்ததுவரை ஒவ்வொரு இரவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பாடுகிறார்கள். சிறு பிள்ளைகளை தூங்க வைக்க உதவியிற்கும் பங்கேற்றுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக படுக்கைக்கு போகிறார்கள். அவர்கள் கடமைகளுக்கு சூழ்நிலைகளுக்கும் என்று போல் நமது சொந்த வீடுகளில் நாம் செய்கிற வேலையான மிக முக்கியமான வேலைகளை செய்வதில் கணவன்மார்களும் மனைவிமார்களும் சேர்ந்து செய்கிறார்கள். எங்க மரியாதை இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் திருமணங்களில் முக்கியமான காரியமான ஒளி மறைவு இல்லாமல் இருக்கும். மரியாதையின் ஒளி மறைவும் இல்லாதின் அப்படியால் சம்பந்தப்பட்ட காரியங்களை பற்றி திருமணங்களில் எந்த ரகசியங்களும் இருப்பதில்லை. நீதி நிலைமைகளை பற்றி கணவர்மார்களும் மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து எல்லா திருமணங்களையும் எடுக்கிறார்கள். இருவரும் எல்லா தகவல்களையும் அறிந்திருக்கிறார்கள். நேர்மை மரியாதையின் ஒரு வடிவம். வெற்றிகரமான திருமண பங்குதாரர்கள் ஒருவருக்கு ஒருவர் மிக ஆர்வமான நேர்மையானவர்கள் என தீர்க்கதரிசிகள் போதித்திருக்கிறார்கள். தங்களுடைய சமூக உறவை எல்லா வழியிலும் முழு தகுதியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இரகசியமான இனிய தாள் அனுபவங்களையும் அவர்கள் தங்களை அனுமதிப்பதில்லை. தங்களுடைய இனிய தாள் சமூக வழியின் குறியீடுகளை ஒருவருக்கொருவர் சுதந்திரமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அவருடைய துணிகள் பரிசுத்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். பயங்கரமான திருமணங்கள் குட்டிலமாக மரியாதைக்குரியதாகவும் ஒளி உரிமை இல்லாததாகவும் நேர்மையானதாயிருக்கிறது. ஐந்தாவதாக அன்பு. நான் பரிசுத்த மிக சந்தோஷமான திருமணங்கள் நாம் அன்பில் சேர்ந்து வாழ்வோம் என்ற சந்தோஷமான கட்டளைகளை ஒன்றிருக்கும் கீழ்ப்படைதலை ஒளிர செய்கிறது. கணவன்மார்களோடு பேசும்போது கர்த்தர் கட்டளிட்டார், உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் மனைவியின் மீது அன்பு செலுத்துவீர்களா, அவளோடு சேர்ந்து இருப்பீர்களா, வேறு யாரிடம் இல்லை. சபை கைப்பிரதி சொல்கிறது, இசை திருப்பது என்று வார்த்தையை முற்றிலுமாக அர்ப்பணியாயிருந்தது மற்றும் ஒருவருக்கு உண்மையாயிருந்ததால் திருமண தம்பதியர் சேவை செய்வதிலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருப்பதிலும் ஒருவருக்கு ஒருவர் தேவனுக்கு முற்றிலும் உண்மையாயிருப்பதில் உடன்படிக்கைகளை கை கொள்வதில் தேவனிடத்தில் ஒருவருக்கு ஒருவர் இசை திருப்புவார்கள். கணவன் மனைவியும் இருவரும் தங்களுடைய தனி வாழ்க்கையை விட்டுவிட்டு தங்களுடைய திருமணத்தை தங்களுடைய முதல் முன்னுரிமையை கை கொள்கிறார்கள். அவர்கள் விரும்பியத போல் சந்தோஷம் இல்லாத திருமணமானவர்களும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களும் விவகாரத்து ஆனவர்களும் தனிப்பெற்றோராக இருப்பவர்களும் அல்லது பலவித காரணங்களால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளில் சவால்கள் இருந்ததாகவும் மனம் உடைந்ததாக இருக்கிறது. ஆனால் அவைகள் நித்தியமானவையாயிருக்க அவசியமில்லை. இத்தகைய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஆயினும் ஊக்கமுடன் உங்கள் சத்துகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களிலும் சந்தோஷமாக செய்கிற உங்கள் பரலோக வளமாக்க ஆசீர்வதிப்பாக ஒரு தகுதியுள்ள துணையாயிருக்க முயற்சிப்பது. மர்மன் புத்தகத்தில் இனிமையான வசனங்கள் ஒன்று உரைத்திருக்கிறது. மேலும் அவர்கள் விவாகம் பண்ணினார்கள், விவாகத்திற்கு கொண்டு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தர் செய்த திரளான வாக்குத்தத்தங்களின்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சந்தோஷத்தை பரிசு திருமணம் உறைவும் வளர்கிற வாழ்க்கையின் மாதிரியை பின்பற்றியவர்களுக்கு கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் சூஷ்யத்தின்படி உண்மையாக வளர்கிறவர்களுக்கு இத்தகைய ஆசீர்வாதங்கள் இன்பமான எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில் அன்பிற்காயிருக்கிற என்னுடைய அற்புதமான மனைவி கேத்திக்கு நான் நன்றி உணர்வனாயிருக்கிறேன். திருமணம் தேவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். நமது திருமணங்களில் தரம் அவருக்கு நம்மிடமிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வரம். அற்புதமான திருமணத்திற்கான வாய்ப்பான சத்தியத்திற்கு கொடுக்கிற நமது நேசமுள்ள பரலோக பிதாவின் அற்புதமான திட்டத்துக்கு சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
கடந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் பல நினைவுகளுடன் அதனுடன் கொண்டு வந்த ஒரு சிறப்பான பரிசை பெற்றேன். என் சகோதரியின் மகள் இதை எனக்கு கொடுத்தாள். நான் திருமணம் செய்து கொண்டு வெளியே வந்தபோது எங்களின் பழைய வீட்டில் இது இருந்திருக்கிறது. அந்த பரிசு என் நான் கையில் வைத்திருக்கிற பிரவுன் நிற புத்தகம். இரண்டாம் உலக போதின் போது படையின் சேர்ந்த எல்டிஎஸ் இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகமாகும். தலைவர் ஹீபர் ஜே கிராண்ட் மற்றும் ஜே ரூபன் கிளார்க் மற்றும் டேவிட் ஓமேக்கே இடமிருந்து கிடைத்த பரிசாக நான் கருதுகிறேன். புத்தகத்தின் முன்பக்கத்தில் ஒரு கடிதத்தில் அந்த மூன்று தீர்க்கதரிசிகள் எழுதினர், நேரடியாகவோ பிரதிநிதிகளின் மூலமாகவோ தொடர்ந்து உங்களுடன் நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள படையின் நிகழ்ச்சிகள் அனுபவித்தில்லை. நீங்கள் எங்களிடம் எங்கிருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்று நம்பிக்கையும் விசுவாசமும் அதுபோல ஆறுதலும் தேறுதலும் அவையில் சமாதானமும் உங்களுக்கு கொண்டு வருகிற தற்கால வெளிப்படுத்தியதலின் பக்கத்தின் மற்றும் சுவேஷ கொள்கையின் விளக்கங்கள் போன்றவற்றை உங்கள் கையில் வைப்பதே எங்கள் அடுத்த சிறந்த வழியாகும். இன்று நாம் மற்றொரு உலக போரில் இருப்பதை காண்கிறோம். இச்சமயம் யுத்த கருவிகள் அல்ல. இது சிந்தனைகளுடனும் வார்த்தைகளுடனும் செயல்களுடனும் இது பாவத்துடனாக போராட்டம். எப்பொழுதையும் விட நமக்கு கட்டளங்களை கை கொள்ள நினைவூட்டுகள் தேவை. இச்சிறிய பிரவுன் புத்தகத்தில் பிரதான தலைமையின் கடிதத்துக்கு பின் உடனே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதலை விடுதலை என தலைப்பிட்ட படையில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு முன்னுரை குறிப்பு இருக்கிறது. படையில் இருக்கும் எல்லோரும் நன்மைக்கும் உள்ள இராணுவ சட்டத்துக்கு தெய்வீக நியாயப்பிரமாணமுக்கும் மத்தியில் இக்குறிப்பு இணையாக உள்ளது. அக்குறிப்பு கூறுகிறது, தேவனின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரபஞ்சத்தில் கூட சட்டம் உள்ளது. பிரபஞ்ச நித்திய சட்டம் குறிப்பிட்ட குறைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் மற்றும் குறைக்க முடியாத தண்டனைகளாகும். குடும்ப குறிப்பின் கடைசி வார்த்தைகள் தேவனின் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தலை முக்கியப்படுத்துகிறது. நிமிர்ந்து தலையுடன் உங்களை நேசிப்பவர்களிடம் திரும்பிச் செல்ல நீங்கள் விரும்பினால் நீங்கள் மனுஷர்களிலிருந்து செழிப்பாய் வாழ்தல் தேவ நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதலே விடுதலை என்று சொற்றொற்றை எந்த நேரத்தில் ஏன் உண்மையானதான எனக்கு தெரிந்தது. அது என ஏன் அனைவருக்கும் இப்போது உண்மையாக தெரிகிறது. ஒருவேளை இது நமது அநிந்தியத்துக்கு முந்திய வரலாறு பற்றிய அறிவை வெளிப்படுத்தியதால் தான் இருக்கும். காலத்தின் தொடக்கத்தில் நித்திய பிதாவாகிய தேவன் தன் திட்டத்தை கொடுத்தபோது சாத்தான் திட்டத்தை மாற்ற விரும்பினான். அவன் மனுகுலம் அனைத்தையும் மீட்பதாக சொன்னான். ஒரு ஆத்மா கூட தொலைந்து போகாது மற்றும் தன் ஆலோசனையை நிறைவேற்றி விட்டாலாம் என சாத்தான் நம்பியிருந்தான். ஆனால் அங்கு ஏற்றுக்க முடியாத விளைவுகள் இருந்தன. தேவனால் கொடுக்கப்படுகிற மனிதனின் சுயதீனத்தை பேரழிவு. இந்த வரம் குறித்த தலைவர் ஹெரால்ட் பீலி சொன்னார் உயிருக்கு அடுத்த படியாக சுயதினத்தான் மனிதகுலத்து தேவனின் சிறந்த வரமாகும். அப்படையினால் மனுஷனின் சுயதினத்தை உதாசீனம் செய்வது சாத்தானுக்கு சிறிய காரியமல்ல. எனினும் சாத்தான் அடங்கவில்லை. அவனது அடுத்த திட்டம் ஆதாம் ஆவால் காலத்திலிருந்து அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டம் தேவன் கொடுத்த வரமாகிய சுயதினத்திற்கு நம்மை தகுதியற்றவர்கள் என முக்கியமாக நிரூபிக்க ஆண்களையும் பெண்களையும் சோதிப்பதே ஆகும். அவன் செய்து கொண்டிருப்பதை செய்வதற்கு சாத்தானுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒருவேளை அவற்றில் மிக ஆற்றல் வாய்ந்தது பழிவாங்கும் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அவன் இழிவானவனாய் இருப்பது போல ஆண்களையும் பெண்களையும் இழிவானவர்களாக்க விரும்புகிறான். ஜெயிக்க சாத்தான் எவ்வளவு உறுதியாயிருக்கிறான் என்பதை நான் ஒருவரும் குறைவாய் மதிப்பிடக்கூடாது. தேவனின் நித்திய திட்டத்தில் அவனது பங்கு எல்லாவற்றிலும் எதிர்ப்பை உருவாக்குவதாகும் மற்றும் நமது சுயதினத்தை சோதிப்பதாகும். நீங்கள் நானும் செய்கிற ஒவ்வொரு தேர்வும் நமது சுயதினத்திற்கு ஒரு சோதனையாகும். தேவனின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியவோ கீழ்ப்படியாமல் தேர்வு செய்வதனால் உண்மையில் அது விடுதலைக்கு நித்திய ஜீவனுக்கும் மற்றும் சிறைதனத்துக்கும் மரணத்துக்கும் இடையேயான தேர்வாகும். பலவிதங்களில் இந்த உலகம் இப்போது சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனது சிறிய பிரவுன் புத்தகத்தின் பிரதான தலைமை அனுப்பியது போது இரண்டாம் உலக போரை விட மிக பெரிய யுத்தம் பற்றிய அவர்கள் அக்கறையுடையவர்கள்தான் என நான் நம்புகிறேன். இப்பெரும் புத்தக யுத்தத்தில் சாத்தான் மற்றும் அவனது சோதனைகளை எதிர்த்து பாவத்திற்கு எதிராக யுத்தத்தில் விசுவாசமாக கவசமாகவும் தேவனின் கட்டளைகளை கை கொள்ள நினைவூட்டலாகவும் வேலை செய்ய இப்புத்தகம் இருக்கும் என அவர்கள் நம்பியதாக நான் நம்புகிறேன். நம்மை அளவிட செய்வதற்கு முந்திய தலைமுறைகளுடன் நம்மை ஒப்பிடவும் மிக பழைய முறைகளில் ஒரு வழி 10 கட்டளைகள். கணிப்பில் 10 கட்டளைகளிலே 4 என்பதையே போல இன்றும் கடுமையானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலச்சாரமாக நாம் கொலையையும் கலவையையும் பொய் சொல்லுவதையும் நிகழ்ந்து கடிந்து கொள்கிறோம் மற்றும் இன்னும் தங்கள் பெற்றோர் மீது பிள்ளைகளின் பொறுப்பை நம்புகிறோம். ஆனால் பெரிய சமுதாயமாக நாம் தொடர்ந்து பிற 6 கட்டளைகளை தவிர்க்கிறோம். உலக பிரகாரமான முன்னுரிமைகளை அடையாளமாக கொண்டால் மெய்யான தேவனுக்கு மேலாக நாம் கருதக்கூடிய பிற தெய்வங்களை நாம் கண்டிப்பாக பெற்றிருக்கிறோம். பிரபலங்கள் வாழ்க்கை முறைகள் செல்வம் ஆம் சில சமயம் செதுக்கப்பட்ட சிலைகள் அல்லது பொருட்களை வகிக்கிறோம். நமது வியப்புகளில் நாம் சத்தியம் பண்ணும்போது நாம் எல்லா விதமான அவமரியாதையான வழிகளையும் தேவனின் நாமத்தில் செய்கிறோம். பெரிய விளையாட்டுகளுக்கும் மிக முக்கிய பொழுதுபோக்குகளுக்கு நாம் ஓய்வு நாளை பயன்படுத்துகிறோம். திருமணத்துக்கு வெளியே பாலியல் உறவுகளை நாம் பொழுதும் போக்க கொண்டாட்டம் இருக்கிறது. இச்சத்தில் மிக வழக்கமான வாழ்க்கை நெறியாக விட்டது. கொலை மற்றும் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட 2 மிக முக்கிய கட்டளைகளுக்கு எதிராக தீர்க்கதரிசிகள் எல்லா ஊழிய காலத்திலும் தொடர்ந்து எச்சரிக்கின்றனர். இந்த 2 முக்கிய கட்டளைகளுக்கும் பொதுவான அஸ்திவாரம் இருப்பதை நான் காண்கிறேன். வாழ்க்கையே தேவன் கொடுத்த உரிமை என்ற நம்பிக்கை மற்றும் அந்நிய ஜீவியத்தின் ஆலயங்களான நமது மாமச சரீரங்கள் தேவனின் ஏற்படுத்திய வரையுறையுடன் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். திருமணம் புனிதம் பற்றிய அபிப்பிராயம் குறைந்து கொண்டு போதால் ஏற்படும் முக்கிய விளைவுகள் குடும்பத்தில் வலிமை திடுக்கிடும் விகத்தில் குறைந்து கொண்டே போகிறது. இக்குறைவு சமுதாயத்திற்கு வரிவான சேதத்தை ஏற்படுத்துகிறது. கட்டளைகளை பற்றி நினைக்க ஒரு பயனுள்ள வழி அவை ஒரு ஞானமிக்க சர்வ ஞானமிக பரலோக பிதாவின் அன்பான ஆலோசனைகள் என்பதாகும். அவரது இலக்க நமது நித்திய மகிழ்ச்சி அவரிடம் திரும்பச் செல்ல அவர் கொடுத்த வழிகாட்டுதல்களும் நாம் நித்தியமாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே வழியாகும். நமது நித்திய மகிழ்ச்சிக்கு வீடும் குடும்பமும் எவ்வளவு முக்கியமாகிறது. எனது சிறிய பிரவுன் புத்தகத்தில் 141 பக்கத்தில் இது குறிக்கப்படுகிறது. குடும்பங்கள் மற்றும் வீடு பற்றிய கோட்பாடு. குடும்பம் உலகத்துக்கு ஒரு பிரகடனம். மிக அண்மையில் மிக தெளிவுடனும் கடுமையாகவும் வற்புறுத்தப்பட்டுள்ளது. அது அது குடும்பங்களின் நித்திய தன்மையை அறிவித்து ஆலய ஆராதனையின் தொடர்பை விளக்கியது. சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவியாகிய ஆண் பெண்ணுடைய மட்டுமே சிருஷ்டிப்பின் பரிசுத்த வல்லமைகள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் என அபிப்பிரகடனம் குடும்பத்தின் நிகழ்ச்சி மகிழ்ச்சி இணைக்கப்பட்ட நியாய பிரதானத்தின் மித பிரகடனம் செய்யப்பட்டது. தேவன் தனது தீர்க்க தரிசிகளுக்கு ஒழுக்கம் எல்லைகள் உள்ளன என வெளிப்படுத்துகிறார். பாவம் எப்போதுமே பாவமாகவே இருக்கும். கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்போதும் அவரது ஆசீர்வாதங்களை கொடுக்கும். உலகம் எப்போதுமே அதிகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனின் அவரது கட்டளைகளும் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்களும் மாறுவதில்லை. அவைகள் பிரிக்க முடியாதவை மற்றும் மாறாதவை. ஆண்கள் பெண்கள் தங்கள் சுயதனத்தை தேவனிடமிருந்து வரமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களது விடுதலையும் அவ்விதமே அவர்களது நித்திய மகிழ்ச்சியும் அவரது நியாய பிரணங்களுக்கு கீழ்ப்படிவதால் வருகிறது. சுவேஷத்தின் முழுமையின் மறுஸ்தாபித்தத்தின் இந்த நாளில் அவரது கட்டளைகள் கீழ்ப்படிந்திருந்தால் நமக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தின் அஸ்திவாரத்திற்கு முன்பே பரலோகத்தில் மாற்ற முடியாத ஒரு நியாயப்பிரமாணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மீதே எல்லா ஆசீர்வாதங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. தேவனிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெறும்போது அது இணைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதால் மட்டுமே. கண்டிப்பாக கர்த்தரின் மாறாத கட்டளைகள் மற்றும் தனி நபர்களாகவும் குடும்பங்களாகவும் சமுதாயமாகவும் நமது மகிழ்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் தொடர்புடைய தெய்வங்களில் அதிக கண்டிப்பாக செலவு சொல்லப்பட்ட அந்த கோட்பாடும் இருக்க முடியாது. ஒழுக்க எல்லைகளுக்கு உள்ளன. கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமை எப்போதுமே அவரது ஆசீர்வாதங்களிலிருந்து நம்மை தடுக்கும். இவை மாறாதவதில்லை. சமுதாயத்தின் ஒழுக்கம் அளவுகோல் தவறுகிற ஒரு உலகில் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்த செய்யப்பட்ட சுவேஷம் ஒருபோதும் தடுமாறவில்லை. அல்லது இந்த பிணையங்களும் தொகுதிகளும் எந்த குடும்பங்களும் தனி நபர்கள் தடுமாறுவதில்லை. குன்றின் மேலிட்டு தீபம் போல இதுவரை மாறாத இனிமேலும் மாறாமல் இருக்க போகிற கட்டளைகளை கொள்ளுவதில் உதாரணமாக எப்போதும் உதாரணமாக இருப்பு இருப் எப்போதும் இருப் இருப்போமாக. யுத்த காலத்தில் உலகத்தில் ஸ்திரமாக நிற்க சிறிய புத்தகம் எல்டிஎஸ் வீரர்களுக்கு கொடுக்க உங்களுக்குத்த போது இந்த பிற்கால யுத்தத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாடுகிற உலகம் முழுவதற்கும் குறிப்பாக தேவனின் பிள்ளைகளுக்கு கலங்கரை விளைவாக இருப்பீர்களாக. இது பற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
We are grateful to the Tabernacle Choir.
இக்காலையில் அவர்கள் அளித்த அருமையான இசைக்காக டேபர்நாக்கிள் சேர்ந்த இசைக்குழுவுகள் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். இக்கூட்டத்தில் நினைவு பேச்சாளர் தலைவர் தாமசிஸ் மான்சன் ஆவார். அவரது குறிப்புகளை நிறைவில் சேர்ந்திசைக்குழு கம் கம் இ செயின்ட்ஸ் பாடுவார்கள். நிறை ஜெபம் பின்னர் எழுபதினார் மூப்பர் வின்சென்ட் ஆலெக் ஏறெடுப்பார். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால நேரத்தில் உங்களோடு இருக்க நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். உங்களோடு உரையாற்ற எனது சிலாக்கியத்திற்கு பதிலாக உங்கள் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் ஒரு ஆர்வத்தை நான் நாடுகிறேன். இந்த சரீர ஜீவத்தை, அவர்களின் இடத்தை, அதனுள்ள இருக்கும் நோக்கத்தை பற்றி, அப்படியே சமாதானத்திற்கும் வழி மற்றும் சந்தோஷத்தை பற்றி ஞானத்திற்காகவும் புரிந்து கொள்வதாக காலங்காலமாக ஆண்களும் பெண்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு தேடுதல் நாம் ஒவ்வொருவரையும் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது. மனக்குலமும் முழுவதும் இந்த ஞானம் புரிந்து கொள்வதில் கிடைக்கப்பட்டதாயிருக்கிறது. நித்தியமான சத்தியத்தில் அவைகளை அடங்கியிருக்கிறது. கோட்டுப்பாடு உடன்படிக்கையில் பக்கம் 1:37 இதே கர்த்தர் தேவன் ஆவியானவர் சாட்சி அளிக்கிறார், சாட்சி சத்தியமாயிருக்கிறது, சத்தியம் என்னென்றிக்கும் நிலைத்திருக்கும் என நாம் படிக்கிறோம். கவிஞன் எழுதினான், வானங்கள் பிரிந்து போய் பூமியின் உட்டுக்குள் பிரிடலாம், இருப்பினும் மொத்தமான சத்தியம் மோசமாக உரல செய்யும், நித்தியம் மாறாது என்னென்றிக்கும். அத்தகைய சத்தியத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம், அதை நாம் எவ்வாறு அடையலாம் காணலாம் என சிலர் கேட்பார்கள். May 1830 ஓஹாயின் கிட்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படுதலின் கர்த்தர் அறிவிக்க இட்டார். அவைகள் இருக்கப்படியே, அவைகள் இருந்தபடியே, அவைகள் வரப்போகிறபடியே சத்தியம் காரியங்களை பற்றி ஞானமாகும். சத்தியத்தின் ஆவி தேவனுடையது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாவிட்டால் எந்த மனுஷனும் பரிபூரணத்தை பெறுவதில்லை. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் சத்தியத்தில் அவன் மகிமை அடிவரைக்கும், சகல சத்தியத்தில் அவன் மகிமை அடிவரைக்கும், சகல காரியங்களிலும் அறிந்து கொள்ளும் வரைக்கும் சத்தியத்தை ஒளியும் பெற்றுக்கொள்கிறான். என்ன ஒரு மகிமையான வாக்குத்தத்தம்! அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் சத்தியத்தில் அவன் மகிமை அடிவரைக்கும், சகல சத்தியத்தில் அவன் மகிமை அடியும் வரைக்கும், சகல காரியங்களிலும் அறிந்து கொள்ளும் வரைக்கும் சத்தியத்தை ஒளியும் பெற்றுக் கொள்கிறான். சூசியத்தின் பரிபூர்ணம் மறுஸ்தாபிக்கப்பட்ட போது, இந்த தெளிந்த சிந்தனை உள்ள காலத்தில், சத்தியத்தை தேடிக்கொண்டு வரைபடங்கள் இல்லாத சமுத்திரங்களும், பயணிக்கு வழிகாட்டி கொடுக்கப்படாத சாலைகளும் பயணம் செய்யும் உங்களுக்கு எனக்கு எந்த அவசியம் இல்லை. அன்புள்ள பரலோக பிதா நமது வழிகளை வரைந்திருக்கின்றன. ஒரு தவறாக வழி காட்டி கீழ்ப்படைதலும் கொடுத்திருக்கிறார். தேவனின் கட்டளைக்குள் நாம் கீழ்ப்படையும் போது சத்தியத்தின் ஞானமும் நமக்கு வருகிற மிகப்பெரிய கேள்விக்கான பதிலாக நமக்கு வருகின்றன. நமது வாழ்நாள் முழுவதும் நாம் கீழ்ப்படைதலை கற்றுகிறோம். நாம் மிக இளமையாக இருக்கும் ஆரம்பத்திலே நமது பாதுகாப்புக்கு பொறுப்புள்ளராக நமது பாதுகாப்பை நிச்சயம் படுத்த வழி காட்டிகளையும் விதைகளையும் அமைந்திருக்கிறது. அத்தகைய வீதிகளையும் நாம் முற்றிலுமாக கீழ்ப்படைதிருந்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஆயினும் கீழ்ப்படைதலின் இருப்பதன் ஞானத்தையும் அனுபவத்தின் மூலமாக நம்மில் அநேகர் கற்கிறோம். நான் வளர்ந்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு கோடையிலும் ஜூலை ஆரம்பத்திலிருந்து செப்டம்பர் வரை யூட்டாவின் ப்ரோவோ கேனியன் உள்ள விவன் பார்க்கில் எங்கள் தனி அறையில் நாங்கள் வசித்தோம். அட்டாரில் அந்த கவலையில்லாத நாட்களில் என்னுடைய நல்ல நண்பன் ஒருவன் டேனி லார்சன், அவனுடைய குடும்பத்திடம் விவன் பார்க்கில் ஒரு தனி அறை இருந்தது. ஓடையில் ஆற்றிலும் மினம் பிடித்து கொண்டு கற்களை மற்ற பொருட்களை சேர்த்து கொண்டு துள்ளிக்கொண்டு ஏறிக்கொண்டு ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நானும் அவனும் இந்த சிறுவர் சொர்க்கத்தில் சுற்றித் திரிந்தோம். நாங்கள் எல்லோரும் கூடக்கூடிய ஒரு பக்கத் காலத்தில்
ஒரு பகுதியை நாங்கள் சுத்தம் படுத்த வேண்டும் என ஒரு நாள் காலையில் டானியும் நானும் தீர்மானித்தோம். களத்தை நிரப்பியிருந்த ஜூன் புல் காய்ந்து போய் குத்துவதாய் இருந்த எங்களுடைய நோக்கத்திற்கு பொருத்தமாயிருந்தது. ஒரு வட்டமான பகுதியை சுத்தப்படுத்த திட்டமிட்டு வளர்ந்திருந்த புட்களை நாங்கள் புடுங்கி ஆரம்பித்தோம். நாங்கள் அதை ஒன்றாக கட்டி எங்கள் பலம் முழுவதத்தை கூட்டி இழுத்தோம். ஆனால் மிக்க கட்டியாக வென்றிருந்தது. புட்களை ஒரு கையளவு மட்டுமே எங்கள் கைகளில் வந்தது. இந்த வேலை ஒரு முழு நிலம் எங்களுக்கு என்று நாங்கள் அறிந்தோம். ஏற்கனவே எங்களுடைய சத்தியம் ஆர்வமும் தேய்ந்து கொண்டிருந்தது. பின்னர் நான் நினைத்தேன், என்னுடைய 8 வயது மனதிற்குள் வந்தது சரியான தீர்வு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புட்களை நெருப்பு வைப்பது தான். ஒரு வட்டப்பகுதிக்கு நாம் நெருப்பு மூட்டலாம் என நான் டானியிடம் சொன்னேன். உடனே அவன் ஒத்துக்கொண்டு சில நெருப்பு பெட்டிகளை எடுத்து வர எங்களுடைய அறைக்குள் நான் ஓடினேன்.
Lest any of you think that at the tender age of
8 அந்த சின்ன 8 வயதில் நெருப்பு பெட்டியை பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் என உங்களில் யாராவது நினைத்தால், வயது வந்தோரின் மேற்பார்வையில் இல்லாமல் டானியும் நானும் கடை செய்யப்பட்டிருந்தது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நெருப்பின் ஆயுதத்தை பற்றி தாங்கள் இருவரும் எச்சரிக்கப்பட்டிருந்தோம். ஆயினும் நெருப்பு பெட்டியை எங்கள் குடும்பத்தினார் எங்கே வைத்திருக்கிறார்கள் என நான் தெரிந்து வைத்திருந்தேன். மேலும் அந்த களத்தை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். மறுமுறை நினைத்தவனாக எங்கள் அறைக்குள் நான் ஓடி யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சில நெருப்பு குச்சிகளை கைப்பற்றினேன். விரைவில் அவைகளை என் பாக்கெட்டுக்குள் ஒளித்து வைத்தேன். டானியல் இடத்திற்கு நான் ஓடி என் பாக்கெட்டுக்குள் பிரச்சினைக்கான தீர்வு இருக்கிற சந்தோஷமான சொன்னேன். எங்கள் வேண்டிய இடம் வரை நெருப்பு எரிந்த பின்னர் எப்படியோ மந்திரத்தால் அதுவும் அணைந்துவிடும் என நான் நினைத்தேன். நெருப்பு குச்சிய பாறையில் உரிச்சி காய்ந்திருந்த ஜூன் புல்களை நெருப்பு வைத்தேன். பெட்ரோலில் நனைக்கப்பட்டிருந்ததை போல் அது பற்றி எரிந்தது. புட்கள் எரிந்து மறைந்து போவதை பார்க்க முதலில் டானியும் நானும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் நெருப்பு அதுவாக அணையப் போவதில்லை என்பது சீக்கிரத்திலே தெளிவானது. அதை நிறுத்த எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்த போது பதட்டம் அடைந்தோம். தீப்புணவுகள் மலைப்பகுதிக்குள் காட்டு புட்களை பற்றி ஆரம்பித்தது. பைன் மரங்களையும் அதன் பகுதியில் உள்ள எல்லாவற்றையும் பற்றவைக்கு அபாயத்தில் இருந்தது. இறுதியாக உதவிக்காக ஓடி வந்து தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. சீக்கிரத்தில் விவியன் பார்க்கில் இருந்த ஆண்களும் பெண்களும் அவைகளை அணைக்க முயற்சியில் இருமுள்ள பைப்புகளால் தீயும் பின்னும் முன்னும் பின்னும் அடித்தார்கள். அநேக மனநேரிக்குள் பின் கடைசியாக மரங்களும் அப்படியே இறுதியாக தீப்பிழமைகள் அணையக்கூடிய வீடுகள் காக்கப்பட்டன. நானும் டானியும் ஏராளமான கஷ்டமான ஆனால் முக்கியமான குறைத்ததை கீழ்ப்படுதலின் முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். நம்முடைய சரீர பாதுகாப்பிற்கு உறுதி செய்ய உதவும் விதிகள் சட்டங்கள் இருக்கின்றன. அதை போன்ற இந்த வழக்கமாக துரோகம் நிறைந்த சரீர ஜீவியத்தில் இறுதியாக நமது பரலோக பிதாவிடத்திற்கு திரும்புகிறதில் வெற்றிகரமாக நாம் செலுத்தும்படியாக நமது ஆவிக்குரிய பாதுகாப்பை நியாயப்படுத்த உதவ கர்த்தர் வழிகாட்டுகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். நூற்று ஆண்டுகளுக்கான முன்னால் மிருக பலியின் கலாச்சாரத்தில் மிக உறுதியாக இருந்த ஒரு தலைமுறைக்கு சாமுவேல் தைரியமாக அறிவித்தான். பழியே பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கட்டைகளின் நினைத்தையும் பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்தியத்தில் ஒரு உற்சாகமான மனதையும் கர்த்தர் கேட்கிறார். மனம் பெருதி செவி கொடுப்பவர்கள் இந்த கடைசி நாட்களில் சியோன் தேசத்துக்கு நன்மையை புசிப்பார்கள். என இந்த ஊழிய காலத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நமது ரட்சிப்புக்கு கீழ்ப்படுதல் அத்தியசுவானமான என்பதை பூர்வகால தற்கால தீர்க்கதரிசிகள் யாவரும் அறிந்திருக்கிறார்கள். நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன் என நெப்பி அறிவித்தான். தங்களுடைய விசுவாசத்திலும் தங்களுடைய கீழ்ப்படிதலும் மற்றவர்கள் தடுமாறுகிறார்களும் கூட கர்த்தர் அவனிடம் கேட்டவைகளை செய்ய நெப்பி ஒரு முறை கூட தவறுவதில்லை. அதன் விளைவாக கூறப்பட்டதே தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அபிரகாம் மற்றும் ஈசாக் கீழ்ப்படிதலின் குறிப்பு ஆத்மாவை கிளற வைப்பதாயிருக்கிறது. தேவன் கட்டளைக்கு கீழ்ப்படுதலில் மொரியா தேசத்திற்கு அவனுடைய தேச நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை பலி கொடுக்க கொண்டு போன போது அபிராவுக்கு அது எவ்வளவு கஷ்டமாயிருந்திருக்கும். குறிப்பிட்ட இடத்திற்கு அவன் போய்கொண்டிருந்த போது அபிராகமின் இருதயம் எவ்வளவு பாரமாய் இருந்திருக்கும் என நம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஈசாக்கை அவன் கட்டி பலப்பீடத்தின் மேல் அவனை கிடத்தி அவனை கொலை கத்தியாய் தூக்கிய போது நிச்சயமாக மனவேதனை அவனுடைய சரீரத்தை குற்றியதாயிருக்கும். அவனுடைய மனதை துன்புறுத்தியிருக்கும். கர்த்தரின் மேல் அசைக்க முடியாத விசுவாசினாலும் சந்தோஷம் சந்திக்கும் இல்லாத நம்பிக்கையுடன் கர்த்தரின் கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொண்டான். பிள்ளை ஆண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்ற உன் ஏஸ் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த அறிவிப்பு எவ்வளவு மகிமையானது என ஒரு அற்புதமான வரவேற்பில் அது வந்து வருகிறது. ஆபிராம் சோதிக்கப்பட்டு சோதனைக்குள்ளான அவனுடைய விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதலுக்கு இந்த மகிமையான வாக்குத்தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நமது கீழ்ப்படிதலை நம் நிருப்பிருக்க இத்தகைய ஒரு பாவனையான இருதயத்தை நெருக்கும் வழியில் நாம் கிடைக்கவிட்டாலும் கூட அதே நேரத்தில் கீழ்ப்படிதல் நமக்கு தேவையாயிருக்கிறது. கீழ்ப்படிதல் பரலோகத்தின் முதல் பிரணம் என அக்டோபர் 1873 தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் அறிவித்தார். பிற்கால பரிசுத்த வான்களின் சந்தோஷமும் பிற்கால பரிசுத்த வான்களின் சமாதானமும் பிற்கால பரிசுத்த வான்களின் முன்னேற்றமும் பிற்கால பரிசுத்த வான்களின் செழிப்பும் இந்த மக்களின் நித்திய ரட்சிப்பும் மேன்மை அடையுதலும் தேவனின் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிதலாக நடப்பதில் இருக்கிறது என தலைவர் கார்டன் பி இங்கிலீஷ் சொன்னார். கீழ்ப்படிதல் தீர்க்கதரிசிகளின் தனி அடையாளம். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது பலத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படியே நாமும் இந்த பலத்தின் ஞானத்தின் ஆதரத்திற்கு உரிமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு இது அதிக அவசியமானது. நாம் தேவனின் கட்டளைகளை கீழ்ப்படியும் போது இன்று நாம் ஒவ்வொருவரும் இது உடனடியாக கிடைக்கிறது. குறிப்பாக விசுவாசம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய உள்ளவர்களாக இருந்து எண்ணிலடங்காத தனிப்பட்டவர்களை காலம் முழுவதிலும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அத்தகைய இரண்டு தனிப்பட்டவர்களை ஒரு குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது உலகப்பேரை தொடர்ந்து கிழக்கு ஜெர்மனி என்று அறியப்பட்ட நாட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்த வால்டர் கிராஸ் ஒரு மிக உண்மையுள்ள சபை அங்கத்தினர். அந்த நேரத்தில் உலகத்தில் அந்த பகுதியில் சுதந்திரம் குறைவாயிருந்ததால் அவர் சந்திக்க கஷ்டங்கள் அப்பால் சகோதரர் கிராஸ் கர்த்தரை நேசித்து அவருக்கு சேவை செய்து ஒரு மனிதனாயிருந்தார். அவருடைய கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியாயப்பையும் உண்மையாகவும் மணிபூர்ணமாகவும் நிறைவேற்றினார். ஜெர்மனியில் சபைக்கு மனம் மாறி 17 வயது 1917 அங்கே ஞானஸ்தானம் பெற்ற ஹங்கரி நாட்டை சேர்ந்த மற்றொரு மனிதன் யோவான். அதற்கு விரைவிலே அவர் ஹங்கரிக்கு திரும்பினார். இரண்டாவது உலக போரை தொடர்ந்து நகரத்தில் அவருடைய சொந்த நாட்டில் அவர் சிறை மிக்கதியாக இருந்ததை கண்டார். ஹங்கரி மக்களிடமிருந்து சுதந்திரம் எடுக்கப்பட்டு விட்டது. சகோதரர் டென்ட்ராப்பை தெரியாத சகோதரர் வால்டர் கிரெஸ் அவருடைய வீட்டு போதகராக நியமிக்கப்பட்டு அவரை வழக்கமாக போய் சந்திக்க வேண்டியிருந்தது. சகோதரர் கிரிஸ் அவருடைய வீட்டு போதகர்கள் கூட்டாளியை அழைத்து அவரிடம் சொன்னார், சகோதரர் யோவானிடம் சந்திக்க ஒரு நியமிப்பை நமக்கு பெற்றிருக்கிறோம். என்னுடன் வந்து அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு சுவிசேஷம் செய்தியை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பின்னர் அவர் சொன்னார், சகோதரே டென்ட்ரோஃப் ஹங்கேரியில் வசிக்கிறாரா? அதிர்ச்சியிலிருந்து அவருடைய கூட்டாளி கேட்டார், நாம் எப்போது போவோம்? நாங்கள் சகோதரர் கிராஸ்மீடன் பதில் வந்தது. நாம் எப்போது வீட்டுக்கு திரும்புவோம்? கூட்டாளி கேட்டார். நான் திரும்புவதில் சுமார் ஒரு வாரத்தில் சகோதரர் கிரேஸ் பதிலளித்தார். டென்ட்ராஃபரை சந்திக்க போதுமான பயணமாக ஜெர்மனியின் வடகிழக்கு பகுதியில் இருந்த ஹங்கேரியின் டென்ட்ராஃபுக்கு சென்ற ரயில் வண்டியிலும் பெருந்திலும் இரண்டு வீட்டு போதகர்களுக்கு பயணம் செய்தனர். போருக்கு முன்னிருந்த சகோதரர் டென்ட்ராஃபை வீட்டுக்கு போதகர்கள் சந்தித்ததில்லை. இப்பொழுது கர்த்தரின் ஊழியக்காரர்கள் அவர் பார்த்தபோது அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நன்றி உணர்வில் மகிழ்ச்சி அடைந்தார். முதலாவதாக அவர்களுடன் அவர் கை குலுக்காமல் இருந்தார். மாறாக அவரது படைக்க அறைக்கு அவர் சென்று பல ஆண்டுகளாக அவர் சேமித்து வைத்திருந்த அவரது தசுபாகத்தை அடங்கியிருந்த ஒரு சிறிய பெட்டியை அங்கிருந்து அவர் எடுத்து வந்தார். அவருடைய வீட்டுப்பதர்களிடம் தசுபாகத்தை அவர் சமர்ப்பித்து சொன்னார், இப்பொழுது நான் கர்த்தரோடு இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தரின் ஊழியக்காரர்களை கை குலுக்க தகுதி உள்ளவனாக உணர்கிறேன். அநேக ஆண்டுகளாக சபையோடு தொடர்பில்லாத இந்த சகோதரர் கீழ்ப்படைதலாகவும் தொடர்ந்து தன்னுடைய சிறிய வருவாயிலிருந்து அவருடைய தசுபாகத்தை செலுத்த சதுவாகத்தை எடுத்து வைத்து இந்த உண்மையுள்ள சகோதரரை நினைக்க வார்த்தைகளுக்கு அப்பால் அவர் தொட்டப்பட்டதாக சகோதரர் கிரேஸ் பின்னர் என்னிடம் சொன்னார். எப்போது என்று தெரியாமலும் அல்லது அதை செலுத்த அவருக்கு ஸ்லாக்கியமாக இருக்கும் என தெரியாமல் அவர் சேமித்து வைத்தது. 9 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய 94வது வயதில் சகோதரர் வால்டர் கிரேஸ் மறைத்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் உண்மை உள்ளவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் ஊழியம் செய்து எனக்கு அவரை தெரிந்து அனைவருக்கும் ஒரு உணர்த்தவராக இருந்தார். நியாயம் நய நம்பிக்கையும் நிறைவேற்ற கேட்கப்படும் போது அவர் எப்பொழுதும் கேள்வி கேட்பதில்லை, எப்போதும் அவர் முன்னிலக்கவில்லை, எப்பொழுதும் அவர் சாக்குப்போக்கு சொல்லவில்லை. என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை கீழ்ப்படிதலை கர்த்தர் சொன்னார். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கட்டளையிட வருகிறார். சகல காரியங்களிலும் அவர்கள் செய்வார்கள் என்று அதனால் அவர்களை நாம் சோதித்து பார்ப்போம். யாவரும் உலகத்திற்கு முன்னிருந்து அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அதிலுள்ள நிபந்தனைகளுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிப்பான் என இரட்சகர் அளித்தார். நமது இரட்சகரை விட கீழ்ப்படிதல் எந்த ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருப்பதும் இல்லை. அவரை குறித்து பவுல் சொல்கிறான், அவர் குமாரனாயிருந்தோம் பாடுபாடுகளில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூர்ண அன்பின் பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஊழியத்தை மகத்தத்தில் பரிபூர்ண வாழ்க்கையில் தேவனின் நேர்மையான அன்பை இரட்சிக்கர் வழிகாட்டினார். அவர் எப்போதுமே கர்வமாயிருந்ததில்லை, எப்போதுமே அவர் பொறுமையில் இருப்பவும் இல்லை, எப்போதும் அவர் நேர்மை அற்றவராய் இருந்ததும் இல்லை. எப்போதுமே அவர் தாழ்மையாய் இருந்தார், எப்போதும் அவர் நேர்மையாய் இருந்தார், எப்போதும் அவர் கீழ்ப்படிந்தார். 40 பகல்களும் 40 இரவுகளும் உபவாசத்தில் இருந்த அவர் சரீரத்தில் பலவீனராயிருந்தும் பசி உள்ளவராயிருந்தும் அந்த கபட எஜமானால் பிசாசானால் சோதிக்கப்பட்ட வனந்தத்திற்குள் அவர் ஆவினால் நடத்தப்பட்டாலும் இருந்தும் பொல்லாக்குகள் மிகுந்த கவர்ச்சிகரமான சோதனையை திட்டங்களையும் இயேசுவிடத்தில் கோரிக்கையாக வைத்தாலும் சரியான அவர் அறிந்திருந்த திரும்ப மறித்து கீழ்ப்படிதலின் ஒரு தெய்வீக எடுத்துக்காட்டாய் அவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய வேர்வையை இரத்தமாக தரையில் வழித்தோடிய அத்தகைய வேதனையை சிந்திக்க கொண்டு கெத்செமனியின் வியக்குலத்தை சந்தித்த போது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னிடம் விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தின்படி ஆக்கடுவது என சொன்னதில் கீழ்ப்படியில் உள்ள மகனாக அவர் எடுத்து காட்டினார். அவருடைய ஆரம்ப கால அப்போஸ்தலரில் அவர் அறிவித்ததை போலவே உங்களையும் என்னையும் அவர் அறிவித்திருக்கிறார். நீ என்னை பின்பற்றி வா, நாம் கீழ்ப்படிவர் வஞ்சாயிருக்கிறாரோ. வஞ்சாயுடன் கர்த்தரையுட கட்டளைகளை நாம் கீழ்ப்படையும் போது ஒரு சிக்கலான மாற்றிக்கொண்டு இருக்கும் உலகத்தில் சவால்களையும் சந்திக்க நாம் நாடுகிற ஞானம், நாம் எங்கு கொண்டு இருக்கிற பதில்கள் மற்றும் இன்றும் நாம் விரும்புகிற பலம் நம்முடையதாயிருக்கும். மீண்டும் ஒருமுறை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மேற்றுக்கொள்ள காட்டுகிறேன். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் சத்தியத்தில் அவன் மகிமையை அடைய வரைக்கும், சகல காரியங்களிலும் அறிந்து கொள்ள வரைக்கும் சத்தியத்தையும் ஒளியையும் பெற்றுக்கொள்கிறான். கீழ்ப்படிதலுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்க செழிப்பான பலன்களை நாம் ஆசீர்வதிக்கப்படுமையாக. இது என்னுடைய தாழ்மையான ஜெபம் நமது கர்த்தரும் இரட்சிக்கிறமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன்.
Our beloved
Paramapidave, இந்த கூட்டத்தின் முடிவில் நாங்கள் வரும்போதும் நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய நன்றியை உம்மிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களிடத்தில் இவர்கள் சொன்ன காரியங்களை குறித்து, நேசித்த காரியங்களை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி கூறுகிறோம். இந்த செய்திகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் திடமாயும் உன்னதமாயும் இந்த மாநாட்டை இதை விசுவாசத்துடனும் உமது மகிமையுடனும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நாங்கள் இதன் வழியிலே நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் நாங்கள் ஒன்றும் சேர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் உண்மை உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தீர்க்கதரிசிகள் மற்றும் இங்கிருக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அவருக்கும் நன்றி கூறி, அது அவர்கள் எங்களுக்கு கூறிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்லி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை பார்த்து கொண்டு உம்முடைய குமாரன் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. திரும்பவும் நாங்கள் இந்த கடைசியான மாநாட்டின் எதிர்க்க வரும்போதும் இந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமீன்.
This has been a broadcast of the 100
The Olibarpa Banavel Vinyogathal Podu Seviyaga Valangapattullade Endevide
from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service.
Banavel Vinyogathal Podu Seviyaga Valangapattullade Endevide marubadippum padivu seidhathalum eluthaakkamum allathu indha nigazhchiyin pira upayogangalukkum eluthupoorva anumathi indre thadai seiyappattullade.